கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உங்கள் யாவருக்கும் வருவதாக. இன்றைய தினத்தில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு பாகம் ரொம்ப முக்கியமானது. மூன்று வழிகள் என்கிற தலைப்பில் இன்றைக்கு நம்ம பார்ப்போம். கடந்த வாரத்தில் நம்ம பார்க்கும்போது ஐந்தாம் உலக பேரரசு குறித்து நம்ம பார்த்தோம். கர்த்தராக இயேசுனுடைய ராஜ்யம் பத்தி நம்ம பார்த்தோம். தானியேலுக்கு தேவன் வெளிப்படுத்தின தரிசனம், அப்புறம் நேபுகாத்ரேசாருக்கு சொன்ன அந்த காண்பித்த அந்த சொப்பனம், இந்த ரெண்டு காரியங்களின் மூலம் தேவனுடைய அந்த ராஜ்யம் அல்லது ஐந்தாம் உலக பேரரசு குறித்து நம்ம பார்த்தோம். இன்றைக்கு மூன்று உலகங்கள் குறித்து, மூன்று வழிகள் பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மூன்று வழிகள் குறித்து நம்ம அநேகர் எந்த அளவுக்கு வந்து தெரிந்து வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஆனா நம்முடைய கர்த்தராக இயேசு இந்த வழிகள் பத்தி பேசிக்கிறார். அப்போ இந்த கர்த்தர் இயேசு பேசும்போது முதலாவது வசனத்துக்கு நம்ம வரலாம். மத்தேயு 7 அதிகாரம் 13-14 வசனங்களே நம்ம வாசிக்கலாம். பாத்தீங்களா, அந்த வசனம் கொஞ்சம் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணி பாத்தீங்கன்னா, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிங்கள். ஏசு சொல்றாங்க, கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாக இருக்குது, அதில் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். அப்புறம் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாகுது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அப்படி சொல்லும் போது இயேசு இங்க எத்தனை வழிகள் பத்தி பேசியிருக்கிறார்? அந்த வசனத்தில் எத்தனை வழிகள் இருக்குது? ரெண்டு வழிகள் பத்தி பேசியிருக்கிறார் இல்லீங்களா. ஒண்ணு வந்து கேட்டுக்கு போகிற வழி எப்படி இருக்குது இல்லீங்களா, விரிவும் வழி விசாலமாய் இருக்குது. அப்போ விசாலமான ஒரு வழி பத்தி பேசியிருக்கிறாரு. அப்புறம் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்குது. அப்ப ரெண்டு வழிகள் பத்தி அங்க பேசிக்கிறார். ஒன்னு வந்து விசாலமான வழி, இன்னொன்னு வந்து நெருக்கமான வழி இல்லீங்களா. ரெண்டு வழிகள் பத்தி பேசுகிறார். ஆனா நம்முடைய தலைப்புல நம்ம எவ்வளவு வழிகள் பத்தி சொல்லிக்கிறோம்னா, மூன்று வழிகள் பத்தி பேசிருக்கிறோம் சொல்லிருக்கிறோம். அப்போ ரெண்டு வழிகள் பத்தி கர்த்தரா இயேசு சொல்லிட்டாரு, ஆனா மூன்றாம் வழி பத்தி ஏன் சொல்லல அப்படின்னாக்கா, மூன்றாம் வழி கூட இருக்குது பைபிள்ல, ஆனா அது ஏற்ற சமயம் இல்ல. கர்த்தர் இயேசு சொல்லும் போது அது ஏற்ற சமயம் இல்ல. ஏன்னா சீஷர்கள் வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. ஒரே நாள்ல கொஞ்ச நாள்ல கத்துக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. ஆனா இயேசுனுடைய பதில் எப்படின்னு கொஞ்சம் நீங்க படிங்க. யோவான் 16 அதிகாரம் 12 வசனம். யோவான் 16 அதிகாரம் 12 வசனம் சொல்றாரு பாருங்க, நான் இன்னும் நிறைய காரியங்களே உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்குது, ஆனா இப்ப நான் சொன்னா அது உங்களுக்கு தாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ இயேசு அவருடைய பிரசங்க பாணி பாத்தீங்களா எவ்வளவுன்னு, அதாவது ஞானமா விவேகமா பிரசங்கம் பண்ணிக்கிறாங்க. எந்த சமயத்துல என்ன பேசணும் அப்படிங்கறது விவேகமா அவர் செஞ்சிருக்கிறார். தம்முடைய சீஷர்கள் தானே அப்படின்ட்டு இஷ்டத்துக்கு எல்லாத விஷயத்தையும் போட்டு சொல்றது இல்ல. அப்போ நிறைய இருக்குது ஆனா சொல்ல முடியும். அப்போ ஏற்ற சமயம் இல்ல அந்த மூன்றாவது வழி பத்தி பேசுறது. ஏன்னா மூன்றாவது வழி அது வந்து ரொம்ப காலம் தள்ளி வரக்கூடிய ஒரு வழியா இருக்குது. அதனால இயேசு அந்த வழி பத்தி பேசல. ஆனா அப்போதைக்கு இருந்த ரெண்டு வழிகள் பத்தி பேசினாரு. ஒன்னு வந்து விசாலமான வழி, இன்னொன்னு வந்து நெருக்கமான வழி. ஆனா மூன்றாவது வழி பத்தி எங்க இருக்குது அப்படின்னா, தீர்க்கதரிசி மூலம் தேவன் பேசியிருக்கிறாங்க. அப்போ ஏசாயா தீர்க்க தரிசனம் 35 அதிகாரம் 8 வசனம். அங்கே பெரும் பாதையான வழி இருக்கும். அப்ப மூணு வழிகள் பத்தி வந்துருச்சுங்களா, மூன்று வழிகள் பத்தி பைபிள் வந்தாச்சு. ஒரு வழி வந்து விசாலமான வழி, இன்னொன்னு வந்து நெருக்கமான வழி, இந்த வழி பெரும் பாதையான வழி, ஹைவே. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஹைவே அப்படின்னு வருது. இப்ப நம்ம நேஷனல் ஹைவே அப்படி எல்லாம் சொல்றாங்க பாருங்க, நேஷனல் ஹைவே NH-47 அப்படின்னாக்கா அது எவ்வளவு பெரிய வழி. இங்க கரூர் வழியில போறது என்ன செவலுங்க, என்ன 67 67 சரி. அப்ப ஏதோ ஒண்ணு அப்ப ரொம்ப பெரிய என்ன சின்னது வந்து ரொம்ப பெரிய வழியா இருக்கு இல்லைங்களா. அப்ப மூன்று வழிகள் பத்தி வேதாகமம் அங்க நம்மளுக்கு சொல்லுகிறத பாக்கிறோம். சரி, வழினா என்ன? ஃபர்ஸ்ட்ல இப்ப இயேசு சொன்னாங்களே விசாலமான வழி, நெருக்கமான வழி அப்படின்னு சொல்லிக்கிற வழினா ஃபர்ஸ்ட்ல என்ன? ஏதோ ரோடா? வழின்னா எதை குறிக்குது? ஏன்னா உங்களுக்கு தெரியும், இயேசு அநேக உவமை பாணியில தான் பேசியிருக்கிறார். அவருடைய பிரசங்கம் எல்லாம் நிறைய உவமை பாணியில ஒரு விஷயத்தை குறிக்கிறதுக்கு வேற ஒரு காரியங்களை சொல்லி புரிய வைப்பார். உதாரணமா அவர் 39 உவமைகள் பேசியிருக்கிறார். அப்ப 39 உவமைகளும் நேரடியான அர்த்தம் இல்ல, அதுக்கு பின்பாக நிறைய அர்த்தங்கள் இருக்குது இல்லைங்களா. அதே போல அவருடைய ஒரு இடத்துல சொன்னாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அப்படின்னா வழின்னா பாதி என்ன? நானே வழியும் சொன்னார. அப்படின்னா ரோடு நம்ம எடுத்துக்க முடியுமா? ரோடு எடுத்துக்க முடியாது. அதாவது ஒரு சேனல் இல்லைங்களா, அவர் மூலமாக. அதான் சொல்றாரு, என்னை இல்லாமல் ஒருவனும் என் பிதாவினிடத்தில் வர, நானே வழியா இருக்கிறேன். யாருக்கிட்ட போறதுக்கு? பிதா கிட்ட. அப்படி சொல்றாரு. அப்போ அவருடைய ஒரு மூலமாக அதைத்தான் அப்படி சொல்ல வர்றார். இங்க மூன்று வழிகள் நம்ம சொல்லும் போது வழினா என்ன அப்படின்னா, இப்ப நம்ம நிறைய பேர் சொல்றோம். இப்ப சில பேர் பார்த்து நம்ம என்ன சொல்றோம்னா, இவர் போற வழி சரியில்லை, இவர் வந்து கெட்ட வழியில போறாரு அப்படின்னு என்ன அர்த்தம்? இவருடைய வாழ்க்கை முறை சரியில்லை இல்லைங்களா. இவர் நல்ல வழியில போறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல முறையில வாழ்க்கை நடத்த சொல்றோமா இல்லைங்களா. அப்ப வழிகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வாழ்க்கை முறை. வாழ்க்கை முறை பத்தி அங்க இயேசு பேசுறாங்க. அப்ப ஒன்னு வந்து விசாலமான வழி, இன்னொன்னு வந்து நெருக்கமான வழி, இன்னொன்னு வந்து பெரும்பாதையான வழி. அந்த பெரும்பாதையான வழி ஹைவே பத்தி நம்ம படிச்சோம். அங்கே அப்படி சொல்றாரு. அங்கேன்னா எங்க இருக்கும் அப்படின்னா, அந்த ஏசாயா 35 அதிகாரம் கர்த்தருடைய ராஜ்யம் பத்தி பேசியிருக்கு. அப்ப ராஜ்யத்துல இருக்குது அந்த வழி, அதுதான் பெரும் பாதையான வழி. இதை பத்தி நம்ம இன்னைக்கு விவரமாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்ல விசாலமான வழி அப்படின்னா என்ன, அது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப விசாலமான வழினா அங்க நம்ம படிச்சோம், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாக. அங்க ஒரு உவமை பாணியில இயேசு பேசும்போது ஒவ்வொரு வழி இருக்குது, அதுக்கு ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்குது? ஒரு வாசல் இருக்குது, வாசல் திறந்துட்டாக்கா ஒரு வழி இருக்கு அப்படி சொல்ற. அப்போ இப்ப இந்த ரூமுக்கு உள்ள வரணும்னா என்ன வச்சிருக்கிறோம் நம்ம? அங்க ஒரு கேட் வச்சிருக்கோம் இல்லைங்களா, ஒரு வாசல், அதுக்கப்புறம் உள்ள வரலாம். அது போல இங்க இந்த மனிதர்களுடைய வாழ்க்கை முறை பத்தி பேசுறாரு. ஆனா ஒவ்வொன்றுக்கும் ஒரு வாசல் இருக்குது, அப்புறம் ஒரு வழி இருக்கிறது நம்ம கவனிக்கணும். சரி, அதாவது இங்க நம்ம பார்த்தோம்னா அந்த முக்கியமான வார்த்தை என்னன்னா, கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமா இருக்குது. அப்படின்னா விசாலமா இருக்குதுன்னா ரொம்ப அகலமா இருக்குது. நிறைய பேர் அதுல வாத சொல்ற பாருங்க, அதுல அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர், நிறைய பேர் போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பாக்கணும். அதாவது அப்போ இங்க கேட்டுக்கு போகிற வாசல் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட்ல கேட்டுக்குன்னு என்ன அர்த்தம்? கேடு அப்படின்னு என்ன அர்த்தம்? அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஒரு வசனத்தை வந்து, அதாவது மனுஷன் மறிச்சவுடன் அவனுடைய ஆத்மா நியாய தீர்ப்புக்கு முன்பாக போய் நிக்கும், அப்ப ரெண்டு வழி இருக்கும். அப்போ ஒண்ணு வந்து கேட்டுக்கு போறது, அது எங்க கூட்டிட்டு போகும்? அப்புறம் இந்த பக்கம் ஜீவனுக்கு போகிற வழி, அது எங்க கூட்டிட்டு போகும் சொல்றாங்க? பரலோகமா போகுதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா. ஆனா இது இயேசு மனுஷன் செத்து போனதுக்கு அப்புறம் பேசுற வழிகள் இல்லது. இது மனுஷன் உயிரோடு இருக்கும்போது, இந்த உலகத்துல வாழும்போது அவங்க போகிற பாதை அல்லது வழி. இந்த உலகத்துல மனுஷனா இருக்கும்போது வாழ வேண்டிய வாழ்கிற வாழ்க்கை முறை பத்தி அங்க பேசுறத முதல்ல நம்ம புரிந்து கொள்ளணும். அப்ப கேடு அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். கேடு அப்படின்னாக்கா ஒவ்வொரு வார்த்தைகளும் ரொம்ப முக்கியமா இருக்குதுங்க. இல்லைன்னா சத்தியம் மாறிடும், நம்ம வேற ஏதாவது நினைச்சுக்குவோம். அப்ப ஆக்சுவலா எக்ஸாக்டா கரெக்டா இயேசு என்ன சொல்றாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கிறது தான் சத்தியம் இல்லைங்களா. ஏன்னா அவர் பேசுறதெல்லாம் மறைப்பொருள்களாக்குது, ஊமைகளாக்குது. அப்ப அப்படி இருக்கும் போது கரெக்டா என்ன பேசியிருக்காங்கிறது நம்ம தெரிந்து கொண்டா அதுதான் சத்தியமா இருக்கும். அப்ப கேடு அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இங்க நம்ம பார்க்கும்போது, இப்ப பாருங்க உதாரணமா சொல்லலாம். இப்ப நல்ல பிசினஸ் ஒருத்தர் பண்ணி நல்லா வாழ்ந்துட்டு இருந்தார்,
இப்ப எல்லாம் போய் என்ன ஆயிட்டாரு? இப்ப என்ன சொல்றா? இப்போ நல்லா இருந்தாரு, இப்போ எப்படி ஆயிட்டாரு? கெட்டு போயிட்டாரு. அப்படின்னா எல்லாம் லாஸ் ஆயிட்டாரு இல்லைங்களா? எல்லாம் போயிடுச்சு அவர்கிட்ட இருந்து அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா? அதே போல கேட்டுக்கு போகிற வாசல் அப்படின்னா, இன்றைக்கு உலகத்துல நம்ம எல்லா உலகத்தின் ஜனங்கள், உலகத்துல ஒரு மனுஷன் உலகத்துல பிறந்துட்டான்னா அவன் எங்க போய் சேர்றான், அவன் என்ன ஆகுறான் அப்படின்னா கேட்டுக்கு தான் போறான். அப்ப கேடு அப்படின்னு என்ன அர்த்தம்னா, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கெட்டு போறது இல்லைங்களா? நம்ம கொஞ்சம் சொன்னோம், பிசினஸ்ல நல்லா இருந்தாரு, இப்ப அவர் என்ன ஆயிட்டாரு? கெட்டு போயிட்டார். அதே போலதான் மனிதர்களும் என்ன ஆகுறாங்கன்னா, ஆரம்பத்தில் தேவன் சிருஷ்டி பண்ணும்போது, ஆதாமை சிருஷ்டி பண்ணும்போது தேவனுடைய சாயலாக சிருஷ்டி பண்ணாரு. ஆனா இப்ப என்ன ஆயிட்ட? மனுஷன் கெட்டு போயிட்டான். அப்ப கேட்டுக்கு போயிட்டு இருக்கிறான் இல்லைங்களா? அப்ப ஆதாமனுடைய அந்த சந்ததி, முழு சந்ததி பிறக்கும் போதே அவங்க முன்பாக எந்த வாசல் திறந்து வச்சிருக்குதுன்னா, கேட்டுக்கு போகிற வாசல். அது எப்படி இருக்குதுன்னா, விரிவா இருக்குது, நிறைய பேர் உள்ள போகலாம். அந்த மாதிரி உலகத்தின் ஜனங்கள் எல்லாம் உள்ள போலாம். அப்போ அந்த வழியில தான் நிக்கலாம். அப்படின்னா கெட்டு போகிறது அப்படின்னு என்ன அர்த்தம்னா, மனிதர்கள் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், தேவன் மனுஷனை சிருஷ்டி பண்ணும் போது அவன் என்றென்றும் ஜீவனோட வாழணும்ன்றது தேவனுடைய நோக்கமாக இருக்குது இல்லைங்களா? அப்ப நித்திய ஜீவனோடு இந்த உலகத்துல வாழணும் மனிதர்கள் அப்படிங்கறது அவருடைய நோக்கம். அது வந்து இப்ப நிறைவேற போகுது கூடிய சீக்கிரத்தில். ஆதாம் வந்து ஒரு ஆரம்பம், அதுதான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். ஆதாம் கிட்டவே எல்லாமே எதிர்பார்க்க, தேவன் எதிர்பார்க்கிறது இல்ல, ஆதாமனுடைய சந்ததி கிட்ட தான் எல்லாம் எதிர்பார்க்கிறார். அப்போ அப்படி இருக்கும் போது கெட்டு போகிறது என்னன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக உடல் அளவிலும் மனதளவிலும் அப்புறம் ஒழுக்க ரீதியாகவும் கெட்டு போய், கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கெட்டு போய் கடைசியில மனிதர்கள் எங்க போய் சேர்றாங்க? செத்து போயிடறாங்க, மரணத்துக்கு போகிறாங்க. அப்ப கேட்டுக்கு போகிறது அப்படின்னு என்ன அர்த்தம்? மரணத்துக்கு போகிற வாசல் இல்லைங்களா? அப்ப உலகத்தின் எல்லா ஜனங்களும் வந்து விரிவா இருக்குது வாசல், அந்த அந்த வழி அதுலதான் போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப கேடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மரணத்துக்கு விசாலமான வழி மனிதர்களை எங்க கூட்டிட்டு போகுது? மரணத்துக்கு கூட்டிட்டு போறது. மரணத்துக்கு கூட்டிக் கொண்டு போகிற வழி தான் அது, விசாலமான வழி இல்லைங்களா? உடல் அளவிலும், முதல்ல உடல் அளவிலும் கெட்டு போறா மனுஷன் அப்படின்னா, மனுஷங்கள் வந்து குழந்தைகளா ஃபர்ஸ்ட்ல பிறக்கிறாங்க, சின்ன குழந்தை. நம்ம எல்லாம் வந்து எப்படி இருந்தோம் ஒரு காலத்துல? இப்ப நம்மளுக்கே குழந்தை இருக்குது, ஆனா ஒரு காலத்துல நம்ம எப்படி இருந்தோம்? குழந்தைகளா இருக்கிறோம், இருந்தோம். நம்ம அப்பா அம்மா நம்மள வச்சு கொஞ்சிட்டு இருந்தாங்க. அப்ப குழந்தைகள் இருக்கும் போது கொஞ்சம் நாட்கள் செல்ல செல்ல உடல் அளவில் கெட்டு போகுது ஃபர்ஸ்ட்ல இல்லைங்களா? அப்ப முதல்ல ஒரு மனிதனுடைய உடல்ல கெட்டு போகிற பாகம் எதுன்னு சொல்றீங்களா? எதுங்க? பல்லு இல்லைங்களா? பல்லுதான் முதல்ல கெட்டு போகுது. ஏன்னா அந்த மனுஷனுடைய பாடியில எல்லா பிரச்சனையும் வர்றது எது எதனால? என்ன? சரியா சாப்பிடாதனால, சரியான உணவு இல்ல. அப்போ பல்லு கெட்டு போச்சுன்னா ஒரு மனுஷனால என்ன பண்ண முடியாது? சரியா சாப்பிட முடியாது. பல்லு எல்லாம் சொத்தையாகி போச்சுன்னா நம்ம நல்லா மென்று சாப்பிட முடியாது. நிறைய பேர் அதனால பல்லு போயிட்டாக்கா அப்புறம் அவ்வளவுதான், அவங்க வந்து இந்த கடினமான மட்டனோ அல்லது வந்து முறுக்கு அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடுவாங்களா? எல்லாம் ரொம்ப மென்மையா கஞ்சியை கூழ் குடிச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த பயம் இருக்குது, முடியாது இல்லைங்களா? அப்போ என்ன, ஆட்டோமேட்டிக்கா உடல்ல சக்தி கம்மியாயிடும் இல்லைங்களா? ஆனா இன்றைக்கு வந்து நிறைய டாக்டர்ஸ் அது இதெல்லாம் இருக்குது, இன்னைக்கெல்லாம் லேட்டஸ்ட் ஆயிட்டு, இன்னைக்கெல்லாம் என்ன ஆனாலும் கூட அவங்க சரி பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு காலத்துல இப்ப நம்ம இருக்கிறோம். இப்போ அந்த மாதிரி உடல் அளவிலும் கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட்ல அது போகும், அப்புறம் வந்து உடல் உறுப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் தேஞ்சு போய் லாஸ்டா மரணத்துக்கு போறோம். மனதளவில் கூட நம்ம எப்படி இருக்கிறோம்? கெட்டு போயிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு எல்லாத்துக்கும் டென்ஷன் இல்லைங்களா? யாருடைய வாழ்க்கையில வந்து இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கிறாங்க, நிம்மதியா யாராவது இருக்காங்களா சொல்ல முடியுமா யாராவதுன்னு? அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டென்ஷன் இருக்குதுங்க. ஏன்னா அவங்களுடைய வியாதி நிமித்தம் டென்ஷன் இருக்கும், அல்லது வேலை நிமித்தம் டென்ஷன் இருக்கும், இல்லைன்னா வந்து பிசினஸ் நிமித்தமாக இருக்கும், காசு பணம் அதெல்லாம் இருக்கும். ஆனா மனுஷனுக்கு என்ன இருக்காது? இருக்க வேண்டியது இருக்காது, நிம்மதி இல்லைங்களா? அப்போ நிம்மதியா யாருனாலையும் இந்த உலகத்தில் ஒழுக்க ரீதியாக நம்ம எடுத்துட்டோம்னா அது கூட அப்படித்தான். நம்முடைய மனசு, நம்முடைய மனசு யோசிக்கிறது நம்மளுக்கே சில டைம்ல பிடிக்கிறது இல்ல, கரெக்டா இல்லைங்களா? எத்தனை டைம் வந்து அதுக்கு நம்ம நினைக்காததெல்லாம் கெட்டதெல்லாம் யோசிக்குது. அப்போ நம்மளுக்கு எச்ச என்ன மனசு இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ ஆனால் தேவன் மனுஷனை படைக்கும் போது எப்படி இருந்தாரு, படிச்சு படிச்சிட்டாருன்னா மனதளவிலும் ஒழுக்க ரீதியாகவும் சரீர பிரகாரமாகவும் பரிபூர்ணமாக படைச்சிருந்தாரு. ஆனா இப்ப கெட்டு போன மனுஷங்களுக்குள்ள இப்படிதான் மூன்று வகையில அவங்க கெட்டு போகிறத நம்ம பாக்குறோம். அப்ப இந்த விசாலமான வழி மனிதர்களை மரணத்துக்கே கூட்டிட்டு போகுது. ஒவ்வொரு நாளும் எப்ப வரும்னே சொல்ல முடியாது இல்லைங்களா, எப்ப வேணாலும் அது வரலாம். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு நம்மளுக்கே தெரியாது. அப்போ சாவு ஏன் வருது அப்படின்னா வேதம் ரொம்ப கிளியரா சொல்லிருக்குது. மனுஷங்களுக்கு சாவு தீர்ப்பு ஏன் வந்துச்சுன்னா பாவத்தின் சம்பளம். அப்போ பாவம் தருகிற மகிழ்ச்சியில் செல்லுகிற வழி வாழ்க்கை முறை. அந்த விசாலமான வழிங்கிறது என்னன்னா பாவம் கொடுக்கிற மகிழ்ச்சி. பாவத்துல மகிழ்ச்சி இருக்கா, இருக்குது. பாவம் செய்யறதுல என்ன இருக்குதுங்க, கொஞ்சம் இருக்குது, மகிழ்ச்சி இருக்குது. இல்லைன்னா ஜனங்க அவ்வளவு இன்ட்ரெஸ்டா பாவம் செய்வானுங்களா? இப்ப எல்லாம் சினிமா தேட்டர்ல போய் உட்காந்துக்கிறாங்க. சினிமா தேட்டர்ல போய் இன்னைக்கு இந்த காலத்துல எல்லாம் சினிமா பார்த்தா நல்ல நல்ல புத்தியெல்லாம் வருமா? இன்னைக்கு சினிமா தேட்டருக்கு யாரும் போறதில்ல, வீட்டிலேயே சினிமா தேட்டர் இருக்குது, அதனால பிரச்சனையே இல்ல. அப்ப வீட்டுல சினிமா தேட்டர் பார்த்தாக்கா ஒவ்வொரு சீரியல் அந்த டைம் ஆனா எல்லாம் நம்ம ஆளுக்கு ரெடி ஆகிட்டு எல்லாம் உட்காந்துக்கிறாங்களே, எல்லாம் உட்காந்துக்கிறாங்க, எல்லா வேலையை கரெக்ட் பண்ணிட்டு அங்க கரெக்டா வந்து உட்காந்துக்கோங்க. அந்த டைமிங் ரொம்ப முக்கியம். அப்போ சீரியல் பார்த்தா ஒரு மனுஷங்களுக்கு என்ன வரும், நல்ல புத்தி வருமா? என்ன வரும் தெரியுமா, நல்ல கோபம் வரும். கோபம் வர்றதுக்கு கத்துக்கலாம். அப்புறம் வந்து நல்ல எமோஷன் ஆயிக்கலாம், நல்ல அழுகலாம். சின்ன மேட்டர் சொன்னால கூட அப்படியே கண்ணுல தண்ணி. சில பேருக்கு நீங்க பாத்தீங்கன்னா சின்ன மேட்டர் சொன்னாலும் அழுவாங்க, சில பேர் சீரியல் பார்த்துட்டு கூட அழுவாங்க. அது வந்து படம், அது நாடகம். நாடகத்தை பார்த்துட்டு உண்மையை நினைச்சிடுவாங்க, அந்த அளவுக்கு எமோஷன் வர வச்சுக்கலாம். அப்புறம் வந்து ஒரு குடும்பங்களுக்குள்ள சிஸ்டமேட்டிக்கா சண்டை போடுறதுக்கு கத்துக்கலாம். ஒரு மாமனார் மாமியாரு அவங்க கூட எல்லாம் எந்த அளவுக்கு நல்லா சீரியஸா கரெக்டா சண்டை போடலாமோ அதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க இல்லைங்களா. அப்போ அந்த அந்த டைமான ஜனங்க போய் உட்கார்றாங்களே, அதுக்கு காரணம் என்ன, அதுல ஏதோ ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குது இல்லைங்களா. அந்த ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கிறதுனால தான் போய் உட்கார்றாங்க. அப்ப பாவத்தில் என்ன இருக்குதுக்கா, ஒரு மகிழ்ச்சி இருக்குது. சினிமா தேட்டருக்குலாம் போகும்போது பாத்தீங்களா ஜனங்க எப்படி போறாங்க, எல்லாம் நல்லா சும்மா டீ எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் பண்ணி எல்லாம் பவுடர் எல்லாம் பூசி எல்லாம் நல்ல நல்ல துணி எல்லாம் போட்டு எல்லாம் நகல்லாம் போட்டு பூ எல்லாம் வச்சு அப்படியே சும்மா பக்காவா போறாங்க. ஆனா போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது மூஞ்சிங்கள பாத்தீங்களா எப்படி இருக்கு, அதே மாதிரி இருக்குதா இல்லையா, அப்படியே வேர்வை ஆயிட்டு எல்லாம் வந்து வேத்து பூத்து வர்றாங்க. ஏன்னா உள்ள போயிட்டு வந்தா குரங்கு கடிச்ச மாதிரி இருக்குது மனுஷனுக்குல. ஆனா போகும்போது அவ்வளவு இன்ட்ரெஸ்ட், ஏன்னா அது வந்து ஒரு அந்த பாவத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்குது, பொய்யில ஒரு மகிழ்ச்சி இருக்குது. விபசாரம் செய்யறாங்க, அதெல்லாம் வந்து என்ன பெரிய பெரிய பாவங்கள் இல்லைங்களா, திருடுறாங்க. இதுல என்ன இருக்குது, ஒருத்தனுடைய பாக்கெட்ல இருந்து பர்ஸ் அடிச்சிட்டாக்கா அவனுடைய மனசுல என்ன இருக்குது, ஒரு வந்து அடிச்சவனுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்குது பாருங்க. அப்ப பாவம் தருகிற மகிழ்ச்சியில செல்லுகிற வழி அதுதான் விசாலமான வழி. இதுதான் எங்க கூட்டிட்டு போகுதுன்னா மனிதர்களை மரணத்துக்கு அழைத்து செல்கிறது. வேதம் தெளிவா சொல்லிக்குது பாவத்தின் சம்பளம் சாவு. சாவு இல்லைங்களா, சாவு நம்மளுக்கு தெரியும். சாவுன்னு என்ன நம்மளுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதா, எல்லாத்துக்கும் தெரியும். செத்து போனவங்களுக்கு தெரியாது, நம்ம உயிரோடு இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் சாவுன்னு என்ன. நம்மளுடைய உறவினர்கள், நம்மளுடைய ரொம்ப சொந்த நெருங்கினவங்க, அல்லது நம்மளுடைய குழந்தைங்க, அல்லது மனைவியோ கணவனோ அப்பாவோ அம்மாவோ செத்துட்டா மனசு எந்த அளவுக்கு பாதிக்கும் நம்மளுக்கு நல்லா தெரியும். அப்ப பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப இந்த பாவ வழியை தொடங்கி வச்சவர் யாரு இல்லைங்களா. இப்போ இப்போ ஒரு பில்டிங் இருக்குது, இந்த நியூவா புதுசா ஒரு பில்டிங் கட்டிட்டாக்கன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா திறப்பு விழா நடத்துறாங்க. திறப்பு விழா நடத்தும் போது என்ன பண்றாங்க, ரிப்பன் எல்லாம் கட்டி ஒருத்தர் முக்கியமானவர் கூட்டிட்டு வந்து அங்க கத்திரிக்கோள் கையில கொடுத்து அவர் வெட்டிட்டு வெட்டினவரே ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணுவாரு, உள்ள போயிடுவார் இல்லைங்களா. அப்ப இந்த பாவ வழியை வந்து தொடங்கி வச்சவர் யாரு, யாரு வந்து தொடங்கி வச்சாங்க அப்படின்னா யாரு, நம்முடைய அப்பா தான் ஆதாம் இல்லைங்களா. ஆதாம் தாங்க கட் பண்ணிட்டு அவரே உள்ள போயிட்டார். ஆனா ரிப்பன் இன்னொருத்தர் கட்டி வச்சார், அவர் தான் யாரு, பிசாசு இல்லைங்களா. பிசாசு ரிப்பன் கட்டி வச்சாரு, இவர் கட் பண்ணி நேரா உள்ள போயிட்டார். அவரே திறந்து வச்சு அவரே அந்த வழியில நடந்துட்டார். எத்தனை வருஷம் நடந்துட்டார் அப்படின்னா 930 வருடங்கள். 930 வருடம் எடுத்துட்டார் இந்த விசாலமான வழியில நடக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறோம். அதாவது இன்றைக்கு அவர் மட்டுமில்ல, அவருடைய முழு சந்ததியும் இந்த விசாலமான வழியில தான் போயிட்டு இருக்கிறாங்க. எங்க போய் சேர்ந்தது மனுஷனுக்கு? குழியில, சாவுல போய் சேருது. ஆரம்பத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கெல்லாம் பாருங்க ரோடுகள்லாம் போட்டிருக்காங்க ஒவ்வொரு சிட்டிக்குள்ள, ஒவ்வொரு நகரங்கள்லாம் ரோடு இன்னைக்கெல்லாம் ரொம்ப நல்லா தார் ரோடெல்லாம் போட்டுக்கிறாங்க. ஆனா இந்த ரோடு ஆரம்பத்தில் எப்படி இருந்திருக்கும் நினைக்கிறீங்க? இந்த வழி ஸ்டார்ட் ஆகும் போது எப்படி இருந்திருக்கும்? இந்த மாதிரி வந்து 4-way 3-way இருந்திருக்குமா? ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா ஒத்தையடி பாதை இருந்திருக்கும். அப்ப அதுல ஜனங்கள் நடந்து 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 என்ன அடிக்குது ரோடு நல்லா பெருசாயிட்டு, இப்ப அதுல வந்து பெரிய அளவுல ரோடு போட்டுக்கிறாங்க, நிறைய பேர் போற மாதிரி அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆரம்பத்தில் இருந்தது சின்ன வழிதான். மனுஷங்க உங்களுக்கு நல்லா தெரியும், மனுஷங்க கால் பட்ட இடமெல்லாம் உருப்படுமா சொல்றாங்க பாருங்க. நம்ம மனுஷன் கால் பட்ட இடம் உருப்படாது அப்படின்னு சொல்லி, அப்ப புல்லு கூட முளைக்கிறது இல்ல அப்படின்றாங்க. அந்த மாதிரி ஆயிட்டுக்குது. அப்ப ஆரம்பத்துல ஆதாம் அந்த வழியை ஆரம்பிக்கும் போது, பாவ வழியை ஆரம்பிக்கும் போது சின்னதா இருந்துச்சு. ஆனா நாட்கள் செல்ல செல்ல என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த வழி நடந்து 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 நல்ல விசாலம் மட்டும் ஆகிறது இல்ல, நல்ல வழுக்கும் தன்மை ஆயிட்டுக்குது அந்த வழி. வழுக்கும் தன்மைன்னு என்ன? இப்ப ஜருக்குல ஏறுறாங்க குழந்தைங்க, ஏறி அங்க உட்கார்ந்து என்ன ஆயிடுறாங்க, அப்படியே அப்படியே ஸ்பீடா கீழே போறாங்க. ஏன்னா அங்க வழுக்கும் தன்மை இருக்குது அங்க. அப்படின்னு நடத்தினா ரொம்ப சீக்கிரம் போயிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு இன்னைக்கு வந்துடுறாங்க. அதாவது இந்த பாவ வழியானது விசாலமானது மட்டுமில்ல, வழுக்கும் தன்மை உடையதானது ஆகி அதுல நடப்பவர்கள் வெகு சீக்கிரத்தில் எங்க போயிடுறாங்கப்பா, சாவுக்கே போயிடுறாங்க. அப்ப அது எதை குறிக்குது அப்படின்னா, ஆரம்பத்துல பாவம் செய்யும் போது ரொம்ப மனசுக்கு கஷ்டம் இருந்திருக்கும். அதமல்ல பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் தேவன் சொன்னார் சாகவே சாவாய் சொன்னார், தெரியாது அப்ப சாவு பத்தி. ஆனா தன்னுடைய மகன் செத்து போனதை கண்ணில் பார்த்ததுக்கு அப்புறம் அவருக்கு எப்படி இருந்திருக்கும் மனசு? நல்லா யோசித்து பாருங்க. ஆதாம் என்ன பண்ணிருப்பாரு? சார் நம்ம என்ன செஞ்சிட்டோம், தேவன் நம்ம கிட்ட என்ன பெருசா கேட்டாரு, ரொம்ப சின்னதானே கேட்டாரு, இந்த பக்கம் போக வேண்டாம்னு சொன்னார் அவ்வளவுதான். இது நம்ம கீழ்படியாம நடந்தோமே, இவ்வளவு பெரிய ஒரு தண்டனை இன்னைக்கு நம்ம மட்டும் இல்ல, நம்முடைய சந்ததி என் வயிற்றுல பிறந்த குழந்தை இன்னைக்கு செத்து போயிட்டானே, சாவுனா இதுதானா அப்படின்னு அவன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய மனசு எப்படி இருந்திருக்கும்? அவர் 930 வருஷம் இருந்திருப்பாரு, ஆனா எவ்வளவு மனசு கஷ்டப்பட்டு இருப்பாரு, எல்லாத்துக்கும் எவ்வளவு டீச் பண்ணிருக்கிறாரோ நம்மளுக்கு தெரியாது. உயிர் தெளிந்து வரும்போது ஆதாம் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம், அவர் எல்லா விவரமே தேவன் நம்மளுக்கு சொல்லுவாங்க என்ன நடந்திருக்குது என்ன ஏதுன்னு. அப்போ அவ்வளோ ஆரம்பத்தில் அந்த பாவம் செய்யும் போது அந்த அளவுக்கு, அதாவது அந்த அளவு, அதாவது ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டம் இருந்திருக்கும் மனசுல. ஆனா போக 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 என்ன ஆயிடுச்சுன்னா, இது சுபாவமாக மாறிடுது. இப்ப சில பேருக்கு ஃபர்ஸ்ட் டைம்ல ஒரு பொய் பேசும்போது, ஃபர்ஸ்ட் ஒருத்தர் பொய் பேசும்போது அவருக்கு மனசு எப்படி இருந்திருக்கும், எப்படி இருக்கும், கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். ஆனா பொய் பேசி ஜெயிச்சிருவார் கண்டிப்பா, கண்டிப்பா பொய் பேசின, இந்த உலகத்துல பொய் பேசினா நல்லா இருக்க முடியுமா, உண்மை பேசினா நல்லா இருக்க முடியுமா, நல்லா சொல்லுங்க பாக்கல. ஒருத்தரை வந்து நம்ப வைக்கணும்னா என்ன பேசணும், பொய் இல்லைங்களா? அப்ப ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் பொய் பேசும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்திருக்கும். ஆனா அவர் நினைச்சது சாதிச்சிருப்பார், அங்க ஓகே ஆயிட்டு இருக்கும். ஏன்னா நம்மள மாதிரி மனுஷன் தானே அவரு. இன்னைக்கு நம்ம உதாரணம் எடுத்துட்டா, இப்ப ஆபீஸுக்கு லீவ் போடுறோம், லீவ் போடும்போது எப்படி சொல்ற, உண்மை சொல்லித்தான் லீவ் வாங்குறாங்கம்மா, நம்மளா எல்லாம் சிக் லீவ் வாங்குற கவர்மெண்ட்காரங்களா, 10 நாள் உடம்புக்கு சரியில்லை அப்படின்னு டாக்டர் கிட்ட சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்து அங்க கொடுத்துட்டு நேரம் எங்க சார் என்னாச்சு உடம்புக்கு அப்படின்னு கேட்டா, உடம்புக்கு ஒண்ணு இல்லைங்க, சொந்தக்கார கல்யாணத்துக்கு நம்ம போறோம், சொந்தக்கார கல்யாணத்துக்கு போறதுக்கு நம்ம என்ன சர்டிபிகேட் வாங்கி தர்றோம், சிக்கிலீவ் வாங்கி தர்றோம், உடம்பு சரியில்லாத சர்டிபிகேட், அதை பத்தி நம்மளுக்கு எந்த விதமான உணர்வுமே இல்லை. அப்ப ஆரம்பத்தில் நம்ம என்ன பண்றோம்னா, அந்த பொய் செய்யும் போது மனசு கஷ்டம் இருக்கும், ஆனா போக போக அது என்ன அதில் அப்படியே பழக. ஆரம்ப காலத்துல முதலாம் உலகம் இரண்டாம் உலகத்துல எல்லாம் அதை விடுங்க, நம்மளுடைய சந்ததிக்கு முன்னாடி சந்ததியெல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க, நம்ம தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் ரொம்ப மான ரோசம் இருந்துச்சு அவங்களுக்கு எல்லாம், கரெக்டா இல்லைங்களா? ஏதோ ஒரு தப்பு செஞ்சு மாட்டிட்டாங்கன்னா வீட்டுட்டே வெளியே வர மாட்டாங்க நிறைய பேர். அப்ப அந்த பேச்செல்லாம் மறையிற வரைக்கும் அப்படியே நைட்ல மட்டும் போவாங்க, யாருக்கு தெரியாம இருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு அந்த விஷயங்கள் எல்லாம் 1 மாசம் 2 மாசம் ஜனங்க பேசுவாங்க, அப்புறம் மறந்துடுவாங்க, அதுக்கப்புறம் நைசா வெளியே தலை காமிப்பாங்க. ஆனா இன்றைக்கு நம்ம வாழ்ற காலம் அந்த மாதிரி இல்ல. இன்னைக்கு வந்து தப்பு செய்யறவங்க தான் எப்படி நடக்கிறாங்க, நல்லா நெஞ்ச நிமித்தி நடக்கிறாங்க, யாருக்கும் பயமே இல்லை அவங்களுக்கு, கொலை செஞ்சாலும் சரி, என்ன தப்பு செஞ்சாலும் சரி, பேப்பர்லயே வந்தாலும் சரி, பேப்பர்ல வந்தா இன்னும் கொஞ்சம் சந்தோஷம். பரவாயில்லப்பா, நம்ம பேர் நல்லா விளம்பரம் ஆகுது இல்லைங்களா, எல்லா ஜனங்களும் நம்மள பேர் தெரியுது பார் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டு. அப்போ ஆரம்பத்துல தான் கஷ்டம் வந்திருக்கும், ஆனா போக போக அது சாதாரணமாயிருது. தப்பு பாவம் செய்யறது சாதாரணமாகி அப்புறம் அது சுபாவமாகவே மாறிடுது. யோசித்து பாருங்க. அப்போ நிறைய பேருக்கு சுபாவம் இருக்கும். அந்த சுபாவம் இன்னைக்கு உதாரணமா நம்ம பார்த்தோம்னா, உலகத்துல வந்து பொய் பேசுறது ரொம்ப வாடிக்கையான ஒரு விஷயம். மனுஷங்களை என்ன பண்றாங்கன்னா, நம்ம எல்லாம் பொய், வாய் திறந்தா பொய். அந்த பொய் பேசுறது வந்து இன்னைக்கு வந்து எதுக்குதான் பேசணுங்கிறது ஒரு விவஸ்தே இல்ல. பேசணும், பேச வேண்டிய இடத்துலயும் பேசுவாங்க, பேச தேவையே இல்ல அந்த மாதிரி இடத்துல கூட பேசிட்டு இருப்பாங்க. எது தொட்டதுக்கெல்லாம் பொய் பேசுவாங்க. நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கும், பக்கத்துலயே வீட்டுக்கு போன் வரும், வீட்டுக்கு போன் வந்தா அப்பா இருப்பார், அப்பா குழந்தைங்க எடுத்தாங்கன்னா அப்பா இல்லைன்னு சொல்லிடுறேன். அப்ப உடனே அவன் சொல்லு அப்பா இல்லைங்க அப்படின்னு. அப்ப அவன் மனசுக்குள்ள குழந்தை மனசுல யோசிப்பா, அப்பா இருக்கிறாரு இல்லேன்னு சொல்ல சொல்றாரு அப்படிம்பாரு. நாளைக்கு குழந்தை பொய், அதே பொய், ஏதோ ஒரு பொய் வந்து அப்பாட்ட பேசும்போது பொய் பேசுறியா அப்படின்னு போட்டு குழந்தை அடிக்கிறது. அப்ப குழந்தை நினைச்சுக்க, என்னடா அது, அப்பா நேத்து பொய் பேசினாரு ஆனா நம்ம பொய் பேசினா அடிக்கிறாரு. அப்போ குழந்தை அந்த டைம்ல அப்பாவை எதுக்க முடியறதில்ல. அப்ப அவன் என்ன நினைச்சுக்கிறா, ஓ சின்ன வயசுல பொய் பேசக்கூடாது மாதிரி தெரியுது, அப்பா மாதிரி ஆனதுக்கு அப்புறம் பேசணும் போல இருக்குது அப்படின்னு அவன் நினைச்சுக்கிறான் இல்லைங்களா. கதவை தட்டும் போது கூட சில பேர் உள்ள வச்சுட்டு ஆள் இல்லைன்றவாங்க, எத்தனை பேர் எவ்வளவு போய் இல்லைங்களா. அது மட்டும் இல்ல, இன்னும் எத்தனையோ ஒரு பாத்தீங்கன்னா, அங்க சராசரியா சொல்றாங்க விஞ்ஞானிகள் சொல்றாங்க, ஒரு மனுஷன், ஒரு சராசரி மனுஷன் ஒரு நாளைக்கு எவ்வளவு போய் பேசுறானாமா, 250 போய் பேசுறானுங்களாம். நம்ம நாளில இருந்து கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்க, ஒவ்வொருத்தரும் நம்ம எவ்வளவு போய் பேசுறோம் அப்படின்னு ஒரு கணக்கு. 250 போய் ஜாஸ்தி கம்மி கூட இருக்கலாம். ஆனா நம்ம கிறிஸ்தவர்கள் இருக்கும் போது ஏதோ கொஞ்சம் சத்தியங்கள் படிக்கிறதுனால ஏதோ கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எந்தெல்லாம் போய் சில பேர் சொல்லுவாங்க, யாரே பாதிக்காத அளவுக்கு போய் பேசுனா தப்பு இல்ல அப்படிம்பாங்க. அப்போ யாரே பாதிச்சேன்னா பாதிக்கலன்னா போய் பேசுனாங்க, அதுக்கு பேரு, அது பேர் பொய் தானே இல்லையா. பொய் இன்னைக்கு வந்து ரொம்ப சாதாரணமா இருக்குது. அந்த பொய் பேசும்போது யாருடைய மனசாட்சியோ நீ பொய் பேசுற அப்படின்னு சொல்றதே இல்ல. அது என்ன சொல்லுதுன்னா, பொய் பேசி ஜெயிச்சிட்டா அந்த மனசு சொல்லுது நீ கரெக்டா நீ செஞ்சிருக்கிற, நீ கரெக்டா பேசியிருக்கிற அப்படின்னு. வசல கூட நான் போகும்போது ரெண்டு பேர் பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க. என்ன பேசிட்டு வர்றாங்கன்னா, ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ். அப்ப ஒருத்தர் வந்து சொல்றாரு, என்ன பண்ண, எப்படி இந்த மேனேஜர் கண்டுபிடிச்சான்னு தெரியல, நான் பொய் பேசுறேன்னு அவன் கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னாரு. அப்ப பக்கத்தில் இருக்கிறவர் கேட்டார், நீ என்ன பண்ண, என்ன அவர் என்ன கேட்டாரு, நீ என்ன பதில் சொன்னேன். அப்ப ஆரம்பத்துல மேனேஜர்களுக்கு தெரியும் இல்லைங்களா, கூட கீழே வேலை செய்யறவங்க இவங்க எல்லாம் கண்டிப்பா என்ன பேசுவாங்க, என்ன காரணத்துக்காகவும் பொய்யத்தான் பேசுவானுங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அப்ப இவன் என்ன பண்ணிக்கிற, ஆரம்பத்துல ஒரு பதில் சொன்னோடனே அவர் என்ன பண்றாரு, இன்னொரு கேள்வி போட்டு வச்சிட்டாரு. அப்ப அந்த இன்னொரு கேள்வியும் ஒரு பொய் மறைக்கிறதுக்கு 9 போய் பேசணுமே. அப்ப இன்னொரு போய் பேசிட்டாரு, அவர் என்ன பண்ணாரு, திருப்பி இன்னொரு கேள்வி கேட்டாரு. அப்புறம் என்ன பண்றாரு, அதை மறைக்கிறதுக்கு இன்னொரு போய் சொல்லிட்டாரு. அப்புறம் அவர் இன்னொரு கேள்வி கேட்டாரு, திருப்பி இன்னொரு போய், 4 டைம் போய் பேசிட்டாரு. 5வது டைம் இவன் உண்மையை சொல்லிட்டு இருக்கார். அதுக்கு மேல போய் மைண்ட்ல வரல, உண்மையை சொல்லிட்டு இருக்கிறான். அப்போ அந்த ஃப்ரெண்டு சொல்றாரு, ஏயா நீ 4 டைம் நீ கரெக்டா போய் பேசிட்டு வந்த, 5வது டைம் நீ உண்மைய உளறிட்டிய, அப்ப அதனாலதான் கண்டுபிடிச்சிட்டா அப்படின்றாரு. அதாவது பொய் வந்து கரெக்டா பேசுறாரம்மா, ஆனா உண்மை என்ன பண்ணிக்கிறாரம்மா, உண்மைய வளரிடுற. அப்ப உண்மை வந்து அவ்வளவு பாதிப்பு கொடுக்கறது பாருங்க. அப்ப ஜனங்களுடைய மனசுல என்ன பேசக்கூடாதுன்னு இருக்குது, இப்ப அந்த அளவுக்கு பழகிட்டு இருக்கிறாங்க, சுபாவமே ஆயிட்டு, எந்த உணர்வுமே இல்ல. அதே போலதான் எல்லா தவறுகளும் கோபம். இன்னைக்கு வந்து நம்மளுக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபம் நம்ம படுறோம். கோபம்ன்றது வந்து ஒரு பெரிய பாவம் இல்லைங்களா. கோபப்பட்ட என்ன வரும், நம்ம பாடி நம்மளுக்கு தான் கெட்டு போகும், சீக்கிரமா பிபி அதெல்லாம் வந்துடும். ஆனா தொட்டதுக்கெல்லாம் நீங்க கோபம், அப்புறம் வந்து மத்தவங்க மேல் பொறாமை, எத்தனை சொல்ல நம்ம பாவத்துல எத்தனை வகைகள் இருக்குது இல்லைங்களா, போட்டி, பொறாமை, வஞ்சனை இல்லைங்களா, நம்ப வச்சு கழுத்த இருக்கிறது, இன்னும் எத்தனை இருக்குது இல்லைங்களா. ஒருத்தர் வந்து கெட்ட வார்த்தை பேசுறது, ஒருத்தர் வந்து சில பேர்ல வாய் திறந்த கெட்ட வார்த்தை பேசுவாங்க, அப்படியே போயிட்டு அவங்களுக்கு மனசாட்சி எந்த விதத்திலையும் அவங்களை தடுக்கிறதே இல்ல. எல்லாரும் சந்தோஷமா தான் இந்த பாவத்தை செஞ்சிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். எல்லாம் வந்து இப்படித்தான் உலகம் போயிடுக்குது. அப்ப அது மட்டும் இல்ல, பாவம் செய்யறது மட்டும் இல்ல, அந்த பாவத்தை செஞ்சா அது தப்புன்னு கூட தெரியுறது இல்ல. அது எப்படி சொல்றாங்க, மனுஷங்க பாவத்தை தப்பு செஞ்சிட்டா அது அதுக்கு ஒரு நீதி நியாயத்தை கூட கற்பிக்கிறாங்க, கரெக்டா இல்லைங்களா? தான் ஒரு கொலைய செஞ்சாலும் கூட அவர்கிட்ட நீங்க கேட்டு பாருங்க, சார் மன்னிச்சுங்க சார், நான் ரொம்ப டென்ஷன்ல பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டான், நான் இந்த காரணத்துக்காகத்தான் நான் இப்படி செஞ்சேன் அப்படி சொல்றாங்க. என்ன, தங்களுடைய எல்லா தவறுகளுக்கும் ஒரு நியாயம் கற்பிக்கிறாங்க. சின்ன குழந்தைய நீங்க எடுத்துக்கோங்க, சின்ன குழந்தைய வந்து ஒரு வீட்டுல தப்பு செஞ்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டா அவன் என்ன பண்றா, ஒத்துக்கிறானா? உடனே போடுற, அக்கா தான் அப்படி பண்ணா, தம்பிதான் அப்படி பண்ணா அப்படின்னு அவங்களுக்கு யாரும் நம்ம சொல்லி தருது இல்ல, யாருமே தங்களுடைய தவறு வந்து ஒத்துக்கிறது இல்ல. இது அப்பாவுடைய பழக்கம் இல்லைங்களா? அப்பா சொன்னார, அதாம் நீ எப்படியா சாப்பிட்டேனா, நான் செய்யல நீ குடுத்திய மனைவி, அவ பண்ணுனா அதனால நானு இந்த மாதிரி பண்ணிட்டேன். அப்ப அங்க ஆரம்பிச்சதுதான். இன்னைக்கு வரைக்கும் யாரும் வந்து தங்களுடைய குற்றங்களை ஒத்துக்கிறது இல்ல, மாறாக தாங்கள் செஞ்சதெல்லாம் கரெக்ட் தான் நினைச்சிருக்காங்க. தேவன் இப்படித்தான் மனுஷனுங்க பேசுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க, நீதிமொழிகள் 14:12. அப்போ மனுஷங்களுக்கு செம்மையாக அவங்கவுங்களுடைய வழி அவங்கவுங்களுக்கு ரொம்ப கரெக்டா தெரியுது, ஆனா அதனுடைய முடிவோ எங்க கூட்டிட்டு போகுது, அவங்கள மரண வழிகள். இது தேவன் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். அப்ப அப்படி இருக்கும்போது 930 காலமாக ஆதாம் நடந்து முடிந்த அந்த வழியில இப்ப ஜனங்கள் எவ்வளவு சீக்கிரமா போயிட்டு இருக்காங்க, ஏன்னா வலி ரொம்ப பெருசா ஆயிட்டு, அப்புறம் ரொம்ப ஜருக்கு மாதிரி ஆயிட்டு, வலி ரொம்ப வலுக்கும் தன்மை ஆயிட்டு அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவர் 930 வாழ்ந்தது, இன்னைக்கு 930 கழிச்சு அவர் செத்தாரு, ஆனா இன்றைக்கு ஜனங்கள் அந்த 9 முன்னாடி எடுத்துட வேண்டியதான். எவ்வளவு ஆயிடுச்சுப்பா, மனுஷங்களுடைய சராசரி வயசு 30 இன்னைக்கு. இன்னைக்கு மருந்து மாத்திரை ஊசி டாக்டர் மருந்து கடை இதெல்லாம் இல்லனா நம்ம எத்தனை பேர் இங்க உட்கார்ந்துட்டு இருப்போம், யோசித்து பாருங்க. இன்னைக்கு அத்தனை தடுப்பூசிகள் அது இது குழந்தைங்க பிறந்த உடனே போடுறாங்க, பிறந்த குழந்தைக்கு போடுறாங்க, இல்லனா காப்பாற்ற முடியாது செத்துருவாங்க இல்லைங்களா? அப்போ சராசரி வயசு 930 போய் இப்ப வெறும் 30. அப்ப மரண வலி என்ன அடிக்குது, இப்ப ரொம்ப வலுக்கும் தன்மை ஆயிட்டு இருக்குது, ரொம்ப ஸ்பீடா மனுஷங்க இந்த சாவை நோக்கி ஓடிடுறாங்க. இந்த 30 ஒழுங்கா இருக்கிறாங்களா, அதை விட இன்னும் சில பேர் நல்லா ஷார்ட்கட்டே கண்டுபிடிச்சிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா சாவு தேடிக்கிறாங்க. அது வந்து ஷார்ட்கட் மெத்தடில் பாத்தீங்கன்னா நிறைய பேர் போதை மருந்து போடுறாங்க, நல்லா குடிக்கிறாங்க சில பேர், இன்னும் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க, அப்புறம் இன்னும் விபத்துகள் எல்லாம் ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன வயசுல எல்லாம் மனுஷங்க செத்து போயிடுறாங்க இல்லைங்களா? அப்போ ரொம்ப சீக்கிரத்துல இந்த அப்போ உலகத்தின் ஜனங்கள் வந்து எந்த விதமான நம்பிக்கையே இல்லாமல் இந்த பாவ வழியில ஓடிட்டு இருக்கிறாங்க. ஓடுறது மட்டும் இல்ல, ஒருத்தர் ஒருத்தர் ஓவர்டேக் பண்றாங்க, அப்பா உயிரோடு இருப்பாரு மக செத்து போயிருவான் இல்லைங்களா? அப்படி எல்லாம் நடக்குதா இல்லையா? பாட்டி உயிரோடு இருக்கும் பேர செத்து போயிருவான், இப்படி எல்லாம் வந்து நம்ம உலகத்தில் பாக்குறோம். அப்ப ஒருத்தர் ஒருத்தர் ஓவர்டேக் செஞ்சுட்டு அவங்க சாவு, அப்போ இது வந்து ஒரு பாவ வழி, விசாலமான வழிங்கிறது ஒரு பாவ வழி, மனுஷனை மரணத்துக்கு கூட்டிட்டு போகிற வழி இல்லைங்களா? அப்போ அது மட்டும் இல்லாமல் இது கேட்டுக்கு போகிற விசாலமான வழி. எல்லா உலகத்தின் ஜனங்கள் இன்னைக்கு வந்து எந்த விதமான நம்பிக்கை இல்லாமல் போயிட்டு இருக்கிற வழி, நம்ம அப்பா தொடங்கி வச்ச வழி, அந்த வழியில இன்னைக்கு ஜனங்கள் போயிட்டு இருக்கிறாங்க. இதைத்தான் நம்ம இந்த சார்ட் ஆஃப் தி ஏஜஸ்ல இந்த ஆர் கோடு குறிக்கிறத நம்ம பாக்குறோம். இதுல நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக்கிறேன், இதுல போட்டுக்கிற ஒவ்வொரு கோடுகளும் ஒவ்வொரு ஒவ்வொரு சின்ன சின்ன வட்டங்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு வசனங்கள் இருக்குதுங்க, எல்லாத்துக்கும் பைபிள்ல வசனம் இருக்குது. ஏன்னா நீங்க பைபிள்ல வசனம் இருந்தா தான் நம்பணும், இல்லனா எதையும் நம்ப கூடாது. அப்ப அப்படி இருக்கும்போது பாருங்க, நம்ம அப்பா ஆதாமே தேவன் சிருஷ்டி பண்ணிருந்தாரு, ஆதாம் என்ன பண்ணிட்டாருன்னா பாவம் செய்ததின் மூலம் என்ன வழி ஓபன் பண்ணிட்டாரு, பிராட்வே. அப்ப விசாலமான வழி, அப்ப விசாலமான வழி மனுஷன் எங்க கூட்டிட்டு போகுது, மரண வழி. அதுதான் இந்த ஆர் கோடு குறிக்குது. இந்த ஆர் கோடு வந்து மனிதனுடைய மரண நிலைமையை அங்கே குறிக்கிறதாக நம்ம பாக்குறோம். அப்ப விசாலமான வழியில உலகத்தின் ஜனங்கள் எல்லாம் என்ன, இந்த பாக்ஸ் வந்து யாரை குறிக்கிறது பாருங்க, இந்த பாக்ஸ் வந்து உலகத்தின் எல்லா ஜனங்களே குறிக்குது. அப்ப ஆதாமுடைய வயிற்றுல பிறந்த எல்லா ஜனங்களும் எந்தவித நம்பிக்கை இல்லாமல் சாவு நோக்கி ஓடிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா? அப்ப யாருக்கு சாகிறதுக்கு விருப்பம் இல்ல, ஆனா சாவு அவங்களை தேடி வருகிறது. அப்ப பாவத்தின் சம்பளம் அங்கே மரணம். இப்படி போயிட்டு இருக்கும் போது ஏற்கனவே நம்ம அந்த 2 உலகத்துல பாத்திருக்கிறோம், இப்படித்தான் உலகத்தின் ஜனங்கள் போயிட்டு இருக்கும் போது தேவன் என்ன பண்ணார்னா ஒரு வேறொரு வழியை ஓபன் பண்ணார். என்ன வழினா பாருங்க, இது கூட பாருங்க, இந்த பாக்ஸ் கூட முழு உலகத்தை குறிக்கிறதா இருக்கு. விழுந்து போன மனுக்குளம், முழு மனுக்குளம் குறிக்குது. அப்ப இந்த மனுக்குளத்திலிருந்து யாரை தேவன் தனியாக பிரிச்செடுத்தாரு? இந்த உலகத்திலிருந்து கொஞ்சம் பேரை தெரிந்து கொண்டாரு. அந்த ஜாதி எந்த ஜாதி? இஸ்ரேல் ஜனங்கள். பாருங்க, யூதர் யுகம். அப்ப யூத ஆபிரகாமினுடைய சந்ததியை தேவன் தெரிந்து கொண்டார். அந்த ஆபிரகாமினுடைய சந்ததி தான் யாரு? இஸ்ரேல் ஜனங்கள். அப்ப அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் பாருங்க இந்த ஆசரிப்பு கூடார திட்டமெல்லாம் கொடுத்து, தேவனை ஆராதிக்கிற முறையெல்லாம் கொடுத்து, அவங்களுக்கு இன்னும் ஒரு தனி வழி ஸ்டார்ட் பண்ணார். அதுதான் இந்த பி போட்டிருக்குது, இந்த கோடு. அப்போ இந்த கோட்டில் இஸ்ரேல் ஜனங்கள், அந்த சின்ன பாக்ஸ் வந்து இஸ்ரேல் ஜனங்களே குறிக்கிறாங்க. அப்ப அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்காக தேவன் ஒரு வழி ஓபன் பண்ணார். அப்ப அவங்களுக்கு அநேக நியாய பிரமாணங்கள் கொடுத்தார். 3600 கட்டளைகள் அவங்களுக்கு கொடுத்து, அதன் அந்த வழியில் அவங்க நடந்தாக்கா அவங்களுக்கு வந்து பாவ மன்னிப்பு மற்றும் தேவன் அவர்களை தங்களுடைய சொந்த ஜனங்களாக தெரிந்து கொண்டார். அதை பத்தி வசனம் நீங்க படிச்சீங்கன்னா யாத்ராகமம் 19:5-6. அப்போ இப்பொழுது நீங்கள் என்னுடைய வாக்கை உள்ளபடி கேட்டு அதன்படி நீங்க நடந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கற அப்படின்னு சொல்லி தேவன் அங்க சொல்றார். நீங்களே என்னுடைய சொந்த சம்பத்தாக, என்னுடைய சொந்த சொத்தாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்றார். இன்னொரு இடத்துல ஆமோஸ் தீர்க்க தரிசனம் 3:2 சொல்லுது பாத்தீங்களா, பூமியில் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் நான் தெரிந்து கொண்டேன் சொல்றார். அப்போ தேவர் என்ன பண்ணார்னா விசாலமான வழியில மரணத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கிற இந்த ஜனங்கள் மத்தியிலிருந்து இஸ்ரேல் ஜனங்கள்ங்கிற கொஞ்சம் ஜனங்களை மாத்திரம் தேவன் தெரிந்து கொண்டு அவங்களுக்கு ஒரு வழி கொடுத்தாரு, நியாயப்பிரமான வழி. அதாவது அவங்களுக்கு பாவ மன்னிப்பு, ஆடு மாடு பலி செலுத்தினா அவங்களுக்கு பாவ மன்னிப்பு. அதெல்லாம் நம்ம மறு வகுப்புகள்ல படிக்க போறோம். இந்த ஆசரிப்பு கூடார திட்டம் பத்தி மாபெரும் ரகசியங்கள் இருக்குதுங்க. அப்ப அதுல நடைபெற்ற பலிகள் எல்லாம் வந்து அர்த்தம் உள்ளவைகளாக இருக்குது. இன்னைக்கு தேவன் அதெல்லாம் எடுத்துட்டாரு, ஆனா ஏன் வச்சிருந்தாரு, அது எதுக்கு அடையாளமாக இருக்குது அப்படிங்கறதெல்லாம் நம்ம படிக்க போறோம். ஆனா அங்க நடைபெற்ற பலிகள் மூலம் இஸ்ரேல் ஜனங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது இல்லைங்களா. அப்போ அப்போஸ்தலர் பவுல் சொல்லும் போது எப்படி சொல்றாருன்னா, இந்த நியாயப்பிரமாணத்தை ஒருத்தன் கடைபிடிச்சு நடந்தா அவனுக்கு என்ன ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ரோமர் 10:5 பாத்தீங்களா, மோசே அதை எழுதும் போது என்ன எழுதிக்கிறாங்க, இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான். அப்ப தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணத்தின் படி ஒருத்தர் கரெக்டா நடந்து முடிச்சான்னா அவனுக்கு என்ன வராது, சாவு வராது, அவன் பிழைப்பான். அப்படி ஒரு வழி தேவன் ஓபன் பண்ணார் இடையில. ஆனா அதே அப்போஸ்தலர் பவுல் சொல்றாங்க, நியாயப்பிரமாணத்தின் படி எந்த ஒரு மனுஷனாவது நடக்க முடிஞ்சா அப்படின்னா கலாத்தியர் 2:16. அப்ப நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால எந்த ஒரு மனுஷனும் நடக்கவே இல்லை. கர்த்தர் இயேசு மட்டும்தான் நடந்து முடிச்சதாக சொல்றாங்க பைபிள்ல நம்ம படிக்கிறோம். ஆனா இயேசு அந்த நித்திய ஜீவனுக்குரியவராக மாறினாரு நியாயப்பிரமாணங்களை கடைபிடிச்சு நடந்ததுல. ஆனா அந்த வாழ்க்கை கூட அவர் என்ன பண்ணிட்டார், இந்த உலகத்துக்காக தியாகம் செஞ்சிட்டார். அப்ப இயேசுனுடைய மரணம் உங்களுக்கு தெரியும், அது ஒரு தியாக மரணம், பாவத்தின் சம்பள மரணம் இல்ல, அது தியாக மரணம். அதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஆனா நம்மளுடைய சாவல பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப நீதி நியாயப்பிரமாணத்தின் மூலம் எந்த ஒரு மனுஷனுமே நீதிமான் ஆக்கப்படுறதே இல்ல. அப்ப என்னாச்சுன்னா இந்த ஒரு வழி என்ன வழினா வழியே இல்லாத வழி இல்லைங்களா. சில ஊர்கள் சில ஸ்ட்ரீட்லாம் நம்ம போகும்போது இந்த ஸ்ட்ரீட்ல போய் அந்த ஸ்ட்ரீட்டுக்கு போய்க்கலாம், அந்த ஸ்ட்ரீட்ல அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ள போய்க்கலாம், அப்படி இல்ல வழி செய்வாங்க. ஆனா லாஸ்டா போனீங்கன்னா என்னாகும், ஒரு செவரு கட்டி வச்சிருப்பான், அதுக்கு பேர் என்ன, டெட் எண்டு இல்லைங்களா. அதுக்கப்புறம் வழியே இல்ல. அப்ப அந்த செவரு தான் நிக்கும். அப்ப டெட் எண்டு மாதிரி ஆகி போச்சு இந்த இஸ்ரேலர்களுக்கு தேவன் ஓபன் பண்ண வழி. அப்ப அதையே ஓபன் பண்ணாருன்னு நம்ம கேட்கலாம். பட் அதெல்லாம் வந்து நிறைய நோக்கங்களுக்கு தான், அது நம்ம வரும் வகுப்புகளை படிக்கலாம். தேவன் ஏன் அதை வந்து அப்படி செஞ்சாரு அப்படின்ட்டு. சரி, அப்போ இந்த இஸ்ரேலர்களுக்கு தேவன் கொடுத்த அந்த வழி கூட எந்த பிரயோஜனமே இல்ல. அப்ப மக்கள் பழையபடி எந்த வழியிலேயே தான் ஓடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இஸ்ரேலர்கள் சேர்த்து எல்லா விசாலமான வழி எல்லா விசாலமான வழியிலேயே போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சாவு வழியே சாவு நோக்கியே எல்லாம் ஓடிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி டைம்ல தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்த பாருங்க. ஜீசஸ் இங்க போட்டிருக்கிறோம், ஆதாம் இங்க இருக்காரு, அவர் ஒரு வழி ஓபன் பண்ணாரு. அது வந்து விசாலமான வழி, அது மனிதர்களை மரணத்துக்கு கொண்டு போகிற வழி. இயேசு வந்தாங்க இந்த யூதர் யுகத்தினுடைய முடிவின் காலத்துல. யூதர் யுகம் ஏன் முடிஞ்சு, இஸ்ரேலர்களுக்கு தேவனுடைய சகாயம் ஏன் முடிஞ்சுச்சுன்னா அவர்கள் இயேசுவை நிராகரிச்சிட்டாங்க. இயேசு நிராகரிச்சதுக்கு அப்புறம் தேவன் அவர்கள் மேல் இருந்த எந்த ஒரு தொடர்பை எடுத்தாச்சு. இன்னைக்கு வரைக்கும் அவங்க கிட்ட எந்த தொடர்பு வைக்கிறது இல்ல. அப்ப அந்த யூதர் யுகத்தினுடைய முடிவுல கர்த்தராய் இயேசு வந்தாங்க. அப்ப கர்த்தராய் இயேசு வந்து அவர் தான் இப்படி இன்னொரு வழி ஓபன் பண்ணார். எல்லா விசாலமான வழியில எல்லாம் அடிச்சு புடிச்சு எல்லாம் கூட்ட கூட்டமா போயிட்டு இருக்கும் போது அங்க ஒரு கை காட்டி வச்சிருக்குதாங்க. இப்ப நம்ம சில ஊர்களுக்கெல்லாம் போகணும்னா என்ன வச்சிருக்கிறாங்க, ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்காக. இப்படி போனா மதுரை, இப்படி போனா கரூர், இப்படி போனா திருச்சி அப்படின்னு அந்த போர்டு, ஒரு சின்ன போர்டு. ஆனா அது எவ்வளவு பெரிய இன்ஃபர்மேஷன் கொடுக்குது பாத்தீங்களா. அப்போ எக்கச்சக்கமான கூட்டம் விசாலமான வழியில, அப்படின்னா உலகத்தின் எல்லா ஜனங்களும் சாவு வழியில போயிட்டு இருக்கும் போது இயேசு ஒரு வழி ஸ்டார்ட் பண்ணார். அதாவது மத்தேயு 7:14. அப்போ எப்படி ஆதாம் விசாலமான வழிய ரிப்பன் கட் பண்ணி அவரே அதுல நடந்துட்டாரோ, அதே போல இயேசு இந்த உலகத்துல வந்த போது இது ஒரு வழி ஓபன் பண்ணிக்கிறார். என்னன்னா ஜீவனுக்கு போகிற வாசல் ஓபன் பண்ணார். அது எப்படி இருக்குதுனா நல்ல பெரிய டோர் இல்ல, அது எப்படி இருக்குது. இப்ப இந்த ரூமுக்கு பாருங்க எவ்வளவு பெரிய டோர் இருக்கிறதுனால ஒரு 5 பேர் 6 பேர் அட் அ டைம் உள்ள வந்துடலாம். இப்ப ஒரு அடியில ஒரு டோர் வச்சா எப்படி. இப்ப நம்ம பஸ்ல ஏறும்போது 1 அடி டோர் வச்சிருக்கானுங்க, 2 அடி டோர், 1 அடி டோர். அப்போ அதுல முந்தா நேரத்துல நம்ம பஸ் பார்த்து அதெல்லாம் யோசித்தோம். என்ன பார்க்கும் போது எல்லாம் ஊர்களுக்கு திரும்புறாங்க ஜனங்க. ஒரு பஸ்ல எத்தனை பேர் உட்காரலாம், மேக்சிமம் ஒரு 70 பேர் 50 பேர் உட்காந்துக்கலாம், ஒரு 20 பேர் நிக்கல, இல்ல இன்னொரு 80 பேர் மொத்தமா போலாம். ஆனா ஒரு பஸ்ஸுக்கு 300 பேர் போய் ஏறாங்க. அப்ப அந்த வழியில எப்படி உள்ள போக முடியும் இல்லைங்களா, போக முடியாது, ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஒரு நெருக்கமான வழி இயேசு தம்முடைய முதலாம் வருகையில இந்த உலகத்துல மனுஷனாக வந்த போது ஒரு வழி திறந்து வச்சார். அதுதான் நெருக்கமான வழி. அந்த நெருக்கமான வழியை ஓபன் பண்ணாரு, அவரே அதுல நடந்துட்டார். அப்ப 33.5 வருடம் அதுலயே அவர் நடந்துட்டார். முதலாவது அந்த வழியில உள்ள போனவர் யாருன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு தான். அது என்ன வழினா அது ஒரு சிலுவையின் வழி. நெருக்கமும் இடுக்கமும், இடுக்கமான வாசல் நெருக்கமான வழி இல்லைங்களா. அப்படின்னு என்ன அர்த்தம், கொஞ்சம் கஷ்டம் கஷ்டமான வழி. அப்ப அந்த கஷ்டமான வழி இப்பாடி அப்படி இருக்கும்போது அவர் சொல்றாரு பாருங்க, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாகுது. அதுதான் நேரோவே. இங்க நீங்க பாருங்க சார்ட்ல போட்டிருக்கோம், ஜீசஸ் இங்க இருக்கிறாரு, அவர் ஓபன் பண்ணி வச்ச வழி என்னது, நேரோவே நெருக்கமான வழி. இது பாருங்க கீழ் நோக்கி செல்லும் பாதை, இது பிராட்வே விசாலமான பாதை கீழே போகுது. ஆனா நெருக்கமான வழி எங்க கூட்டிட்டு போகுது, மேல கூட்டிட்டு போகுது. அதாவது ஜீவனுக்கு கூட்டிட்டு போகுது. மரணத்தினுடைய ஆப்போசிட் என்ன, ஜீவன் இல்லைங்களா. அப்ப மரணத்தின் ஜீவனுடைய ஆப்போசிட் மரணம், ஜீவனுடைய ஆப்போசிட் இல்லைங்களா, கரெக்டா இருக்குது. அப்போ ஜீவனுக்கு போகிற வாசல் சொல்லும் போது அங்க இயேசு இதுதான். அப்போ இந்த ஒரு வழி அது பாருங்க வசனம், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமா இருக்குது, அதை கண்டுபிடிக்கிறவர்களே எத்தனை பேரு, வசனம் படிங்க 7:14 அதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை, அண்டர்லைன் பண்ண வேண்டியது. அதை கண்டுபிடிக்கிறவங்களே சிலர். அப்ப அதுல நடக்கிறவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க, அதிலும் சிலராத்தான் இருப்பாங்க. அப்ப ஏன்னா ஜனங்கள்ல விசாலமா போயிட்டு இருக்கும் போது இப்படி ஒரு போர்டு நெருக்கமான வழின்னு போட்டிருக்குது, அந்த போர்டை பாக்குறதே ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கிறது கண்டுபிடிக்கிறவங்களே சிலர் இயேசு சொல்லிக்கிறார். ஆம் சகோதர சகோதரி, முதல்ல நம்ம பார்த்தோம் கேட்டுக்கு போகிற வாசல். அப்ப கேடுனா என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சோம். அப்ப கேடுனா என்ன, மரணம் சாவு. ஆனா இங்க என்ன வருது, இப்போ ஜீவன், ஜீவனுக்கு போகிற வாசல். மரணத்தினுடைய ஜஸ்ட் ஆப்போசிட், ஜீவனுக்கு போகிறது இல்லைங்களா. அப்ப ஜீவன்னா என்ன, அப்ப ஜீவன்னா என்னங்கறத நாம பார்க்கணும். அப்ப இயேசு ஒரு புதிய வழியை திறந்து வச்சார் தம்முடைய மரணத்தின் மூலம். நீங்க படிச்சீங்கன்னா அப்போஸ்தலர் பவுல் இதை பத்தி விவரமா சொல்றாரு, எபிரேயர் 10:19. போதுங்க. அப்ப பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கிறதுக்கு, அப்படின்னா பரிசுத்த ஸ்தலம்ங்கிறது என்ன இல்லைங்களா, அங்க நம்ம பாக்குறோம் ஆசரிப்பு கூடாரத்தில் தான் இருக்குது பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த இடத்துல சொல்ற இந்த பரிசுத்த ஸ்தலம் என்னன்னா அது மகா பரிசுத்த ஸ்தலத்தை குறிக்குது. அந்த முழு அதிகாரம் நம்ம படிக்கும் போது கண்டுபிடிக்கலாம். அப்போ பரலோகத்துக்கே போறதுக்கு அப்படிதான் சொல்ல முடியும். பரிசுத்த ஸ்தலத்தில் நம்ம பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தம்முடைய மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கம், ஒரு வழியை அவர் நம்மளுக்கு உண்டு பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப ஜீவனுக்கு போகிற வாசல்னா ஜீவன்னா எதை குறிக்குது? எத்தனையோ வகையான ஜீவன்கள் இருக்குது தேவனுடைய சிருஷ்டிப்புல இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது எந்த ஜீவனுக்கு கூட்டிட்டு போகுது இந்த வழி, இந்த வாழ்க்கை முறை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இங்க நம்ம பார்த்தோம்னா குறிப்பாக வரைபடத்துல நீங்க பாருங்க, ஜீவன்கள் வந்து நிறைய வகை இருக்குது, எல்லாம் ஒண்ணு கிடையாது. இப்ப உதாரணமா கடவுளுடைய ஜீவனும் நம்மளுடைய ஜீவனும் ஒன்னா, நம்மளுடைய ஜீவனும் ஒரு நாயினுடைய ஜீவனும் ஒன்னா, எல்லாம் ஒண்ணுதான். அந்த உள்ளுக்குள்ள வேலை செய்யற கிரியை செய்யறதெல்லாம் ஒண்ணுதான், ஆனா வேல்யூல சொல்றேன் நான், மதிப்புல. இப்போ உதாரணமா இப்ப ரோட்ல வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒரு பைக் கார போய் நாய் மேல மோதிட்டான், மோதி ரெண்டு பேர் விழுந்துட்டாங்க, நாயும் வந்து அங்க சாகர கண்டிஷன்ல ஆயிட்டு மனுஷனும் ஆயிட்டு. இப்ப இந்த டைம்ல ஜனங்க என்ன பண்றாங்க, நாய் எடுத்து ஆம்புலன்ஸ்ல போட்டு எடுத்துட்டு போடுறாங்களா? பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த நாய்க்கு மதிப்பு, அந்த ஜீவனுக்கு மதிப்பு கொஞ்சம் கம்மி. ஆனா மனுஷன் என்ன பண்றாங்க, உடனே தூக்கி போட்டுட்டு ஓடுறாங்க, அந்த நாய் யாருமே திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, அது அப்படியே செத்து போகும் இல்லைங்களா. அதே போல பாருங்க, கொசு இருக்குது நம்மள கடிக்குது இல்ல, கொசு மேல யாராவது பாவான்னு நினைக்கிறோமா? கொசு கடிச்சா சரி பாவம், அது வயிற்றுக்கு என்ன பண்ணுவோம், நல்லா கடிக்கட்டும் அப்படின்னு ஏமாந்து கூட கடிக்கிறதுக்கு விடுறதில்ல. நம்ம ஏதாவது வியாதி வந்துருமோ அடிச்சு உடனே சாவடிக்கிறோம், ஏன்னாக்கா அதுக்கு மதிப்பு இல்ல. அப்ப ஜீவன்ல நிறைய வகை இருக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப எந்த ஜீவனுக்கு, இந்த ஜீவனுக்கு போகிற வாசல்னா எந்த ஜீவனுக்கு கூட்டிட்டு போற வாசல் வழி அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த வரைபடத்துல நீங்க பாருங்க, இது வந்து என் கோடு முழுசா, இந்த லாஸ்ட் இந்த கடைசியில இருந்து இந்த கடைசி வரைக்கும் இது வந்து ஒரு எண் கோடு, என்னன்னு அதுக்கு போட்டிருக்கிறோம் நம்ம. அந்த கோடு எதை குறிக்குது அப்படின்னாக்கா, பரிபூர்ண மனுஷன், நீதிமான், பரிபூர்ண நீதிமான் நிலைமை, அதாவது பரிபூர்ண மனுஷனுடைய நிலைமை அல்லது பரிபூர்ண மனுஷ நீதிமான் நிலைமை அப்படி சொல்லலாம். அப்போ பரிபூர்ண மனுஷன்ல இந்த உலகத்துல எத்தனை பேர் இருந்துட்டாங்க, யாரா இருந்தாங்க? ஆதாம் பரிபூர்ண பாவம் செய்யறதுக்கு முன்னாடி இருந்தாரு அந்த ஆதாம், அவர் பரிபூர்ண மனுஷன் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி. இயேசு இந்த உலகத்தில் வந்த போது எப்படி இருந்தாரு, பரிபூர்ண மனுஷன், நம்மள மாதிரி மனுஷன் இல்ல, அவர் பரிபூர்ணமான மனுஷன், ஆதாம் போல. ஆதாமுக்கு சரிநிகர் சமான விலை கொடுக்கணுமே, அப்ப ஆதாம் போல அவர் வந்ததாக நம்ம பாக்குறோம். அப்புறம் ஆதாமுக்குள்ள இருந்தே ஒரு ஜீவன் தேவன் சிருஷ்டி பண்ணார் ஏவல், ஏவல் கூட யார்தான், பரிபூர்ண மனுஷி. ஆனா ஏவல் நம்ம கணக்கு வேண்டாம், ஏன்னா ஆதாமுக்குள்ள இருந்தே எடுத்துட்டார். அப்ப அவரு கூட ஆதாமுடைய கணக்குல தான் வர்றாரு. அப்ப எத்தனை பேர் பரிபூர்ண நிலைமையில இருந்து இருக்கிறாங்க, ரெண்டே ரெண்டு பேர், ஆதாம் இயேசு. நம்மளாம் பரிபூர்ணம் இல்லாத நிலைமை நம்மளுக்கு பாத்தீங்களா, கீழே ஆறு கோடு, இந்த கோட்டில் இருக்கிற நம்ம, ஆனா இயேசுவும் ஆதாம் இந்த கோட்டில் இருக்கிற நீதிமான் நிலைமையில அவங்க இருக்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப பரிபூர்ண ஜீவன்னா என்ன அப்படின்னாக்கா, அதை குறித்து நம்ம வசனத்தில் படிக்கலாம். சங்கீதம் 8:5-8 பாருங்க. நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறிய, யார் அந்த அவன், ஆதாம் இல்லைங்களா, மனுஷன் நம்மல்ல, ஆதாம். ஆதாமை தேவன் சிருஷ்டி பண்ணும் போது தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக சிருஷ்டித்தார், ஆனா மகிமை கணம் கொடுத்தார். தூதர்களுக்கு கூட இல்ல, யாருக்கு அப்பேற்பட்ட ஆசீர்வாதம், ஆதாமுக்கு. மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டு நீர். அப்புறம் பாத்தீங்களா, அப்போ பூமியில் இருக்கிற எல்லா தேவனுடைய கிரியைகளின் மேல் ஆதாமுக்கு என்ன கொடுத்தார் தேவன்? ஆளுகை. அப்ப ஆளுகைன்னா என்ன அர்த்தம்? ராஜா இல்லைங்களா, ஒரு கிங், ரூலிங் பவர் கொடுத்தார். எல்லாத்தையும் என்ன வேணாலும் ஆட்சி ஆண்டு கொள்ள. திமிங்கலத்தை பார்த்து பயந்து ஓடிடுவாரா ஆதாம்? திமிங்கலம் இப்படி வாசனா இருக்கும், அது வந்துட்டு அது 8000 டன் இருக்குது, ஆனா கூப்பிட்டு அது வந்துட்டு குழந்தை மாதிரி இருக்கும். அது ஆதாம் பார்த்தா பயந்துட்டு. இன்னைக்கு கூட மனுஷங்க போறானு பாத்தீங்களா, பயம் இல்லாம. காலங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிட்டு வருது. இப்போ காலங்கள் ரொம்ப பக்கத்தில் இருக்குது, மீண்டும் பழைய நிலைமை ரொம்ப சீக்கிரத்தில் வரப்போகுது. அப்போ ஆதாம் தேவன் அவரை பூமியில ராஜாவாக சிருஷ்டி பண்ணார், பரிபூர்ண நிலைமை. அப்புறம் அது மட்டும் இல்ல, அந்த ஒரு சரீரத்தில் ஆளுகையும் கொடுத்தது மட்டும் இல்லாமல், அந்த சரீரத்தில் நம்மளுக்கு இருக்கிற மாதிரி வியாதி இருக்குமா? இருந்திருக்குமா? வியாதி, சோர்வு, அப்புறம் வந்து கலக்கம், கஷ்டம், டென்ஷனு, இதெல்லாம் இருக்குமா? அது நமக்கு இருக்காது இல்லைங்களா. அப்ப பரிபூர்ண மனுஷனுக்கு அப்படியெல்லாம் இல்லை. அப்ப பரிபூர்ண, சப்போஸ் ஆதாம் பாவம் செய்யாம இருந்திருந்தா இன்னைக்கு வரைக்கும் அவர் எப்படி இருந்திருப்பாருங்க? வயசாகி எல்லாம் தாத்தா ஆயிட்டு இருப்பாரா? இந்த தாத்தா ஆயிட்டு இருப்பாரு, ஆனா வயசாகி தாடியெல்லாம் நரைச்சு போயிருப்பாரா? இருக்க மாட்டார். அவர் வாலிபரே தான் இருந்திருப்பார், பரிபூர்ண சரீரத்திலே தான் அவர் இருக்கப்பாரு. இதுதான் வருங்காலங்கள்ல உலகத்தின் எல்லா ஜனங்களுக்கும் தேவன் கொடுக்க போறாங்க நித்தி நித்திய காலமாக. அப்ப அப்படி இருக்கும்போது இந்த ஒரு பரிபூர்ண நிலைமைன்றது என்னன்னா இதுதான், பூமியின் மேல் ஆளுகை, அப்புறம் சரீரத்தில் எந்த விதமான குறைபாடுகளே இல்லாத, மனதளவிலும் உடல் அளவிலும் ஒழுக்க ரீதியாகவும் எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு நிலைமையை நம்ம பார்க்கிறோம். நம்ம கர்த்தர் கூட இந்த உலகத்தில் வாழ்ந்த போது பரிபூர்ண மனுஷன் இருந்தார். அவருடைய சரீரத்திற்கும் அவர் கூட இந்த ஜனங்களுடைய சரீரத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குதுங்க, இருந்துச்சு. அது நிறைய பேருக்கு தெரியாது. அவர் வந்து நம்ம மாதிரி மனுஷன்னு அவங்க நினைச்சிட்டாங்க அந்த காலத்துல. ஆனா அவருடைய சரீரமே வேற. ஏன்னா அவருடைய சரீரத்தெல்லாம் பார்த்தா நிறைய பேர் பயந்துட்டு இருக்கிறாங்க. உதாரணமா பிலாத்து கேட்டாரு, நீங்க ராஜாவான்னு கேட்கும்போது இயேசு என்ன பதில் கொடுத்தாரு? ஆமா சொன்னார். அப்போ பிலாத்துக்கே ஒரு மாதிரி கலக்கமாச்சு. ஆமா, முகம் பார்த்தா ஆள் தான் ஏதோ கந்த ட்ரெஸ் போட்டுக்கிறாரு, ஆனா ஆள் ஃபேஸ் பார்த்தா எப்படி இருக்குது? ராஜா மாதிரி தான் தெரியுது, அப்படிதான் நினைச்சிட்டாங்க. அதே போல அவர் குடிக்கிறதுக்கு போகும்போது அந்த கெட்சமென்னையில அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் எவ்வளவு பெரிய ஆளு இருந்திருப்பானு, அவனுங்க எல்லாம் என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டு டப்பு டுப்புன்னு போயிருப்பான். போய் அவரை வந்து பிடிக்கும் போது இயேசு யார் இருப்பாங்க அப்படின்னு போகும்போது இயேசு முன்னாடி வந்து நின்று யாரை தேடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது நசரேயனாக இயேசுன்னு சொல்லும்போது உடனே ஓடி போய் ஒளிஞ்சிட்டாரான். இல்ல நான் தான் அப்படி அப்படி சொன்னோன்னு என்ன ஆயிட்டானுங்க அவனுக்கு பாத்தீங்களா, அப்படியே கீழே விழுந்துட்டானுங்க. என்ன ராஜா மாதிரி இருக்கிறார், அவருடைய பேச்சில் என்ன வல்லமை இருந்திருக்கும் நீங்க யோசித்து பாருங்க. அப்போ இயேசு கூட இந்த உலகத்துல அப்படித்தான் இருந்ததாக நம்ம பாக்குறோம். அப்போ இந்த வரைபடத்தில் இருக்கிற என் கோடு பரிபூர்ண, மறக்க வேண்டாம், பரிபூர்ண மனுஷ நீதிமான் நிலைமை. இந்த சரீரத்தில் என்ன இருக்காது? பாவம், மற்றபடி எந்த விதமான குறைபாடுகள் கிடையாது. இயேசு பத்தி சொல்லும் போது அப்போஸ்தலர் பவுல் வந்து ரொம்ப விளக்கமா சொல்றாரு, அவர் இந்த உலகத்தில் இருந்த போது எப்படி இருந்தாரு. எபிரேயர் 7:26, எபிரேயர் 7:26. போதுங்க, எப்படி இருக்கிறார் இயேசு பத்தி சர்டிபிகேட் எப்படி வருது? பரிசுத்தரும், அப்புறம் குற்றமற்றவரும், அப்புறம் மாசு இல்லாதவரும், எந்த விதமான கரை திரைகள் இல்லாதவர், பரிபூர்ண மனுஷராக இந்த உலகத்தில் இயேசு இருந்தாங்க. அப்போ அதுதான் அந்த என் கோடு குறிக்குது. இன்னத்துல நீங்க கேட்கலாம், சார் அப்ப இங்க ஆபிரகாம் யாக்கோபுல போட்டிருக்கீங்களே இந்த கோட்டுக்கு மேல அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுல நீதிமான்களா? இல்ல. ஆனா தேவன் அவங்களை நீதிமான்களாக நினைச்சு கொண்டார். ஏன்னா விசுவாசத்தினால. விசுவாசிகளுடைய தகப்பன் இருந்தாரு யாருங்க? ஆபிரகாம். அப்ப அந்த தேவன் மேல் வச்சிருந்த அந்த விசுவாசத்தின் மூலம் அவரை தேவன் எப்படி நினைச்சாரு? நீதிமானாக நினைச்சார். அதனால்தான் மேல் கோட்டு கொஞ்சம் வந்திருக்கிறார் அவர். ஆனா அவர் வந்து அவருடைய சரீரத்துல எல்லாம் அப்படி கிடையாது, தேவன் அப்படி நினைச்சிட்டார். இன்னைக்கு கூட அப்படித்தான் பாருங்க, இங்க கூட இங்க சில பாக்ஸஸ் எல்லாம் இருக்குது, இது கூட இந்த கோட்டுக்கு மேலதான் இருக்குது. இது யாரு தெரியுமா? இது கிறிஸ்தவர்கள்தா, நம்ம தான், நம்ம கூட பாவிகள் தான். ஆனா இயேசு மேல் விசுவாசம் வச்சதுனால தேவன் நம்மளை எப்படி நினைக்கிறாரு? நீதிமான்களாக நினைக்கிறார். அதுக்கெல்லாம் வசனங்கள் நம்ம படிக்கிறோம். அப்போ இதுதான் அந்த என் கோடு குறிக்குது. இந்த ஒவ்வொரு கோடுகளும் ஒவ்வொரு ஜீவன் நிலைமை குறிக்குதுன்னு சொல்ல வர, எந்த ஜீவனுக்கு கூட்டிட்டு போகுதுங்க கண்டுபிடிக்கணும். இப்ப நம்ம இருக்கக்கூடிய நிலைமை என்ன? ஆர். இந்த சார்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஆர் அதுதான் கடைசி கோடு, அதுக்கு கீழே ஒண்ணுமே இல்ல. அப்ப அந்த ஆர் நிலைமை என்னன்னா, இப்போது நாம் இருக்கும் மரண நிலைமை. நம்ம பிறந்துட்டா கண்டிப்பா என்னவோ ஒரு நாள் கண்டிப்பா நம்ம செத்துருவோம் இல்லைங்களா. அப்ப ஆதாமின் சந்ததி அனைத்தும் இப்ப கூட நம்ம ஜீவன் உள்ளவர்கள ஜீவன் இருக்குது நம்மளுக்குள்ள, ஆனா நம்ம மேல என்ன தீர்ப்பு இருக்குது? மரண தீர்ப்பு இல்லைங்களா. அதான் எது சொன்னாங்களே, மரித்தோர் தங்கள் மரித்தோரை போனவர் கூட நம்ம படிச்சது, மரித்தோர் தங்கள் மரித்தோர்னா இங்க ஒரு செத்து போனவர் இங்க ஒரு செத்து போனவர், இவர் இவரு எடுத்து அடக்கம் பண்ணிட்டு இவர் இவரு எடுத்து அடக்கம் பண்ணுவாரா? எப்படி சொல்லிட்டாரு, எந்த இடத்துல பேசிட்டாரு? பெரிய ஒரு சக்தி அது. முஸ்லீம்களும் ரொம்ப அந்த வார்த்தைகளை கிண்டல் பண்றாங்க இப்ப கூட. நான் பஸ்லாம் போகும்போது சில பேர் என்னப்பா என்னங்க இந்த மாதிரி இயேசு சொல்லிக்கிறாரு, செத்து போனவங்க செத்து போனவங்களை எடுத்து அடக்கம் பண்ண முடியுமா அப்படி பேசிக்கிறாரு. அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க நம்ம நம்மளுக்குள் ஜீவன் இருக்குது, நம்ம அந்த நிலைமையில இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம பிறக்கும் போதே நம்ம மேல என்ன இருக்குது? தீர்ப்பு இருக்குது. என்ன தீர்ப்பு? மரண தீர்ப்பு. உயிர் இருக்குது, ஆனா நம்ம செத்து போன கண்டிஷன். உதாரணமா அடுத்த மாசம் 28ஆம் தேதி ஒரு இவனுக்கு இந்த ஆளுக்கு வந்து தூக்கு தண்டனை அப்படின்னு அவங்க நியமிச்சிட்டாங்கன்னா, அவன் வந்து அதுக்கப்புறம் ஒரு மாசம் தான் இருக்குது, அதுக்கப்புறம் அவன் போய் ஸ்கூல்ல போய் படிச்சு அல்லது வந்துட்டு ஏதோ ஒரு தொழில் கத்துக்கலாம் ஏதோ ஒரு வேலைக்கு போலாம்னு ஆசைப்படுவானா? அவன் என்ன நிலைமையில ஆயிட்ட இப்பவே அவனுக்கு எந்த விதமான ஒரு நம்பிக்கை இல்ல. அவன் இப்பவே அவன் செத்து போன கண்டிஷன் தான், பேருக்கு உயிர் வளர்ந்துட்டு இருக்கிறான் அவ்வளவுதான். ஆனா தேதி வந்தா என்ன ஆயிடுவா? உண்மையிலே செத்து போயிருவான். அது மாதிரி தான் நம்போம், நம்மளுக்கு தேதி வரல அவ்வளவுதான். ஆனா நிறைய பேருக்கு என்ன ஆயிட்டுக்குது? தேதி வந்தாச்சு. நம்ம தாத்தா பாட்டி இவங்க எல்லாம் வந்து ஏற்கனவே போய் சேர்ந்துட்டாங்க, நம்மளுக்கு இன்னும் தேதி வரல. ஆனா நம்ம என்ன ஆயிட்டுக்கிறோம்? மரண தண்டனைக்குள்ள இருக்கிறோம். அதனாலதான் சொல்றாரு உயிரோட மரித்தோர். நம்ம எல்லாம் உயிருக்குது ஆனா மரித்த நிலைமை. ஆனா நிறைய பேர் அந்த அவர்கள் வந்து உண்மையிலேயே செத்து போனவங்களை எடுத்து அவங்க அடக்கம் பண்ணட்டும். அந்த இடத்துல தான் இயேசு பேசினார், உயிரோட மறித்தோர் செத்து போன மறித்தோர் ரெண்டு பேர். அதை பத்தி அங்க நம்ம பாக்கிறோம், முழு உலகத்தின் ஜனங்கள் பத்தி இயேசு அங்க பேசியிருக்கிறாங்க. அப்போ விழுந்து போன பலவீன பாவ சரீரத்தை உடைய நம்ம இதுல இதுக்குள்ள என்ன இருக்குதுன்னா, வியாதி, துக்கம், வருத்தம், மரணம், கஷ்டம், டென்ஷனு, அது இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் ஓட்டுறது எவ்வளவு கஷ்டமா இருக்குது. உண்மையிலேயே இந்த உலகத்துல வந்து இதே மாதிரி நிலைமையில வாழ்றதுக்கு யாருக்காவது இஷ்டம் இருக்கா? இதே மாதிரி நிலைமை இன்னொரு 1000 வருஷம் இப்படிதான் இருக்கும் உலகம் அப்படின்னு இருந்தாக்கா எப்படி இருக்கும் நம்மளுக்கெல்லாம்? ஹெசம் எல்லாம் எந்திரிச்சு போயிருக்கோம், இங்க உட்கரவே வேண்டாம். ஏன்னாக்கா அந்த மாதிரி போர் அடிக்கு உலகத்துல வாழ்றது விடுதலை நம்ம தேடிட்டு இருக்கிறோம். அப்ப அப்படி இருக்கும் போது வரைபடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த 6 நிலைமை தான் இருக்கிறதுலயே கடைசி நிலைமை. அப்படின்னா நீங்க கேட்கலாம், சார் அப்ப நம்மளுக்கு கீழே மிருகங்கள் எல்லாம் இருக்குது, நம்மளுக்கு கீழே நிறைய மிருக ஜீவன்கள் இருக்குது, பூச்சிகள் இருக்குது, மீன்கள் இருக்குது, அப்ப அந்த ஜீவன் இதுல காமிக்கலையே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா ஏன் காமிக்கலைனாக்கா, மனுஷங்கள் இப்ப என்ன ஆயிட்டாங்கன்னா மிருக குணம் உள்ளவர்களாக மாறிட்டாங்க. மனுஷங்கள் மனுஷங்க மாதிரி இன்னைக்கு இல்ல. மனுஷங்களை எப்படி இருக்கிறாங்க இப்ப? நீங்க ஐரோப்பா தேசங்கள் எல்லாம் நடக்கிற அக்கிரமம், அநியாயம், அவங்க செய்யற பாவங்கள் இதெல்லாம் பார்த்தா வெளிப்படைய பகிரங்கமா செய்யறானுங்க. இங்க இந்தியாவில எல்லாம் மறைமுகமா நடந்துட்டு இருக்குது, 1-2 கேஸ் தான் பேப்பர்ல வந்துட்டு இருக்குது இல்லைங்களா. ஆனா வெளிநாட்டுல அப்படி இல்ல, அது பப்ளிக்கா செஞ்சிருக்கிறானுங்க. அந்த மிருகத்தை விட மோசமான பாவங்களை செய்யறாங்க. அதான் வந்து முதலாம் உலகத்தில் நடந்த மாதிரி சொன்னாங்களே, அவருடைய வருகையில நோவாவின் நாட்களில் நடந்தது போலவே மனுஷன் பதினேழு மனுஷங்க அனைவரும் என்ன ஆயிட்டாங்கப்பா? அறிவு இல்லாமல் மிருக குணம் ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்க வணங்குறத மனுஷங்க பாருங்க, அந்த சாமிங்களை செஞ்சுக்கிறது மனுஷன் மாதிரி செஞ்சு வணங்கினாலும் கூட பரவாயில்ல, நிறைய மிருகங்களை வணங்குறானு, பாம்பு, எலி, யானை, எது வேணாலும். அப்ப மனுஷங்களுக்கு புத்தி என்ன வரும்? யாரு புத்தி இருக்குல்ல? மிருக புத்தி தான் இருக்கும். அதனாலதான் தேவன் சொல்றாரு மனிதர்கள் அனைவரும் மிருக குணம் மூலம். அதனாலதான் இந்த வரைபடத்துல மனுஷங்களே மிருகமாக்குறதுனால அதுக்கு கீழே நீ இன்னொரு ஜீவன் நம்ம காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதனால அதனால்தான் இயேசு கூட சொல்லிட்டாரு, அதனால நான் சொன்ன மரித்தோர் தங்கள் மரித்தோரை அந்த நிலைமையில இன்னைக்கு மனிதர்கள் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நம்மளுடைய ஜீவன் எப்படிப்பட்ட ஜீவன் சொல்லி தாவீது அந்த காலத்துல எழுதி வச்சிருக்கார். பரிசு தாவினால் ஏவப்பட்டு அங்க எழுதிக்கிறார் பாருங்க, நம்மளுடைய ஜீவன் பத்தி சங்கீதம் 89:47. பாத்தீங்களா, என் ஜீவன் எவ்வளவு நிலையற்றது. நம்மளுடைய ஜீவன் நிலை இல்ல. அதனாலதான் நம்ம எல்லாம் போய் இன்சூரன்ஸ் பண்ணி வைக்கிறோம் நம்ம ஜீவனுக்கு, இல்லைங்களா? எப்ப வேணாலும் என்ன ஆயிடுது, நம்ம கிட்ட இருந்து போயிரும். அப்ப நம்ம குடும்பம் அது ஏதோ ஒரு பாதுகாப்புக்காக செத்து போயிட்டா தான் அவன் காசே கொடுப்பான், உயிரோடு இருந்தா காசு தரமாட்டான். அப்ப நம்மளுடைய ஜீவனுக்கு மதிப்பே கிடையாது. செத்து போன கொடுக்கிற மதிப்பு உயிரோடுக்கும் போதே கிடையாது. அப்ப பாருங்க, அப்ப என்னுடைய ஜீவன் எவ்வளவு நிலையற்றது அப்படின்னு பாக்குறோம். அப்போ இருக்கிறதுலயே கடைநிலை ஜீவன் யாருடைய நிலைமை? நம்ம நிலைமை. நம்மளுக்கு மேல யாருடைய நிலைமை? இந்த கோடு பரிபூர்ண நீதிமான் நிலைமை, இல்லைங்களா? அதுக்கு மேல இந்த ஒரு கோடு பாருங்க, இது வந்து எம் கோடு. எல்லாம் கண்ணுக்கு தெரியுதுங்களா? எம்னு போட்டுக்கிறது ரொம்ப சின்னதா இருக்கு. அப்ப இந்த எம் கோடு பத்தி நான் இப்ப பேச வேண்டாம், அது பத்தி அது ஒரு ஸ்பெஷல், அது நான் வந்து வேற வகுப்புல நான் சொல்றேன். இருந்தாலும் ஒரு சின்ன பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்லலாம். இதுக்கு இந்த எம் விட்டுருங்க. இப்போ இதுக்கு மேல பாத்தீங்கன்னா எல் கோடு இருக்கு, பாத்தீங்க இந்த கோடு எல். அப்ப இந்த எல் கோடு எந்த ஜீவன் குறிக்கிறதாக இருக்குது அப்படின்னா, கொஞ்சம் முன்னாடி தான் நம்ம பார்த்தோம் மனிதனை தேவன் எப்படி பண்ணிட்டாரு, தேவ தூதரிலும் சற்று பெரியவர். அப்ப யாரு பெரியவர்? தேவ தூதர். அதுதான் இந்த எல் கோடு. இந்த எல் கோடு யாரை குறிக்குதுன்னா, தேவ தூதர்களுடைய ஜீவனை குறிக்கிறதாக நம்ம பாக்கிறோம். அப்ப பரிபூர்ண மாம்சீக நிலைமை விட கொஞ்சம் உன்னதமான நிலைமை நம்மள இல்ல, பரிபூர்ண ஆதாம் இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது இதுதான் சரீரம். அதை விட கொஞ்சம் மேலான நிலைமை தூதர்களுடைய நிலைமை, தூதர்களுடைய ஜீவன் நிலைமை. அப்போ தூதர்கள் எப்படி மனிதர்களை விட பெரியவங்கன்னா, அறிவில ஞானத்துல பலத்துல இதுல எல்லாம் வந்து மனிதர்களை விட அவங்க வந்து பெரியவர்கள், இல்லைங்களா? அப்போ தேவன் தூதர்களை எப்படி சிருஷ்டி பண்ணிக்கிறார்னா, சங்கீதம் 104:4 தம்முடைய தூதர்களை எப்படி பண்ணிட்டாரு, காற்றுகளாகவும். காத்து இருக்குதா இல்லையா, கண்ணுக்கு தெரியுமா? அது மாதிரி இருக்கிறாங்க யாருங்க, தூதர்கள். இப்ப இந்த கிளாஸ் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு கேள்வி கேட்டா, ஆமா இந்த கிளாஸ் அவங்க வாட்ச் பண்றாங்க. ரிப்போர்ட் போகும், மேல பரலோகத்துக்கு போக நம்மளுக்கு விசுவாசம் இருக்குது. ஆனா நீங்க தூதர் காமிங்கன்னு சொன்னால முடியாது. ஏனாக்கா அவங்க எப்படி இருக்கிறாங்க, காத்து மாதிரி இருக்கிறாங்க. காற்றுகளாகவும் அக்னி ஜுவாலைகளாகவும் தேவன் செய்கிறார் அப்படின்னா, அக்னி ஜுவாலைனா அப்போ தெரியணுமே, நெருப்பு நெருப்ப தெரியுறாங்களா அப்படின்னா, அது இல்ல. என்ன மீனிங்னா, இந்த யூனிவர்ஸ் எடுத்துட்டாக்கா அட்மாஸ்பியர் மேல போக போக வெப்பம் உள்ள நிலைமை, இல்லைங்களா? பயங்கரமான வெப்பம் இருக்குது. அப்போ மேல இவங்க டிராவல் பண்ணுமே, போகணுமே, வரணுமே. அப்போ இவர்களுக்கு அந்த சரீரம் எப்படிப்பட்ட சரீரம் கொடுக்கணும்னா, ஹீட் ரெசிஸ்டன்ட் பாடி, இல்லைங்களா? அது வேணும். அப்போ நெருப்புக்குள்ள போனாலும் அவங்க சரீரம் ஒண்ணுமே ஆகாத சரீரம். இப்ப நம்ம மேல போகும்போது என்ன பண்றாங்க பாத்தீங்களா, ராக்கெட்ல எல்லாம் போகும்போது அதுக்கு தனியா ஒரு ஸ்பெஷல் ட்ரெஸ் அவங்க போட்டுக்கிறாங்க. போட்டு போனா தான் மேல போக முடியும், இல்லைன்னா பலூன் மாதிரி உப்பி வெடிச்சிருவாங்க நம்மளுடைய சரீரம். அப்ப அந்த எந்த டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்காக அந்த அந்த சூடு தாங்குற அளவுக்கு காற்று மாதிரி இருக்கிறாங்க. அதே டைம்ல சூடு தாங்கக்கூடிய அந்த சரீரம் தேவன் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவங்க சூரியனுக்குள்ள கூட போயிட்டு அந்த பக்கம் போயிருவாங்க, ஒண்ணுமே ஆகாது. அப்ப அதனாலதான் அங்க சொல்றாரு, தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரை அக்னி ஜுவாலை. காற்றுகளாகனா அவங்க ஸ்பீடு டிராவலுக்காக, பயங்கரமான ஸ்பீட் டிராவல். அப்படியே ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி, இப்ப போட்டோ அடிச்சாக்கா அப்படி கிளிக் பண்ணோம்னு என்ன ஆகுது, அப்படியே பிக்சர் பிக்கப் பண்ணிக்கிது, அது மாதிரி அவ்வளவு ஸ்பீடு. அப்போ அப்படிங்கிறதுக்குள்ள அவங்க பரலோகத்தில் இருக்கணும், அவ்வளவு ஸ்பீடு தரணும். ஏன்னா அப்பதான் தேவனுடைய நோக்கம் நிறைவேறும், இல்லைங்களா? அப்ப நம்மள மாதிரி அங்க புறப்பட்டு அங்க ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே புறப்பட்டு பூமிக்கு வந்து அப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் ரிட்டர்ன் 3 மாசம் 4 மாசம் போயிட்டு இருந்தா, அது செல்லுபடி ஆகுமா? தேவன் சொன்னார் பாத்தீங்களா, நான் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் சொன்னார், அது நடக்குமா? அது நடக்காது. அப்போ தேவன் அந்த மெசஞ்சர்ஸ் ஊழியக்காரர்களை அவங்களை அப்படி வச்சிருக்கிறத நம்ம பாக்குறோம். ஆனா ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும், இந்த தூதர்களும் அப்புறம் பரிபூர்ண மனுஷங்களும் அப்புறம் நம்மள மாதிரி பரிபூர்ணம் இல்லாத மனுஷங்களும் எல்லாரும் சாப்பாட்டுக்காகவும் இந்த மூச்சுக்காகவும் அப்புறம் இந்த உலகத்துல வாழ்றதுக்காகவும் யார நம்பி இருக்கணும், குறிப்பாக எல்லா விதமான வழிநடத்தலுக்காகவும் கடவுளை நம்பி இருக்கணும். நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, இல்லைங்களா? இன்னைக்கு இந்த லைட் எல்லாம் பாருங்க, மனுஷங்க வந்து லைட் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, ரொம்ப நல்லதுதான், ரொம்ப யூஸ்ஃபுல் தான். ஆனா பக்கத்திலேயே ஒரு மீட்டர் போட்டு வச்சுட்டு போயிடுறேன், எனக்கு 15ஆம் தேதிக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம், பில்லு கட்டணும், இல்லைன்னா ஃபீஸ் கட்ட புடுங்கிருவா. ஆனா தேவன் நம்மளுக்கு கொடுக்கற ராக்ஜீசன், இதுக்கெல்லாம் பில்லு கட்ட சொன்னா எவ்வளவு கட்டுறது, குடிக்கிறதுக்கு தண்ணி, இல்லைங்களா? சாப்பிடறதுக்கு சாப்பாடு எல்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் பில்லு போட்டாங்கன்னா என்ன ஆகுது, இல்லைங்களா? அப்ப என்ன பண்ணிக்கிறார் தேவன்? எல்லாத்துக்கும் சூரிய ஒளி ஃப்ரீயா கொடுக்கிறார். அது எப்படிப்பட்ட சூரிய ஒளி? அதுல எவ்வளவு விஷயம் இருக்குது. அதெல்லாம் நம்மளுக்கு சும்மா தர்மத்துக்கு கொடுக்கிறார். அப்ப அதுக்கெல்லாம் பில்லு போட்டா நம்ம பில்லு கட்ட முடியுமா? யார் நிலையாவது முடியாது பாருங்க. அப்போ தேவன் என்ன பண்ணிக்கிறாருன்னா, அதாவது இந்த மூன்று ஜீவன்களும், தூதர்களும், பரிபூர்ண மனுஷர்களும், பரிபூர்ணம் இல்லாத மனுஷங்களும், வாழ்க்கைக்காக, உயிர் வாழ்றதுக்காக தேவனை கண்டிப்பா நம்பி இருக்கணும். அதாவது சங்கீதம் 145:15, எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி, ஏற்ற வேலையில தேவன் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறார். இன்னைக்கு உலகத்துல பாருங்க, வேலைக்கு போறவங்க, வேலைக்கு போகாதவங்க, மிருக ஜீவன்கள் எல்லாத்துக்கும் என்ன இருக்குதுங்க? காசு இருக்கிறவங்க, காசு இல்லாதவங்க, வசதி உள்ளவங்க, வசதி இல்லாதவங்க, எல்லாருமே இந்த உலகத்துல வாழ்றாங்களா வாழ்றது இல்லைங்களா? எப்படியோ சாப்பிடுறாங்க. அது எப்படி கிடைக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஏதோ ஒரு வகையில தேவன் அவைகளுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் பாத்தீங்களா. அப்போ அதனால்தான் எல்லா ஜீவன்களின் கண்களும் உண்மை நோக்கி கொண்டுக்கிறத நம்ம பாக்குறோம். ஆனா இந்த எல் கோட்டுக்கு மேல ஒரு கோடு தெரியுது. இது என்ன கோடுன்னா கே போட்டிருக்கோம். அப்ப இந்த கே கோடு என்ன அப்படின்னா, இதுதான் இருக்கிற ஜீவன் நிலைமையிலேய மகா உன்னதமான நிலைமை. இதுக்கு மேல கோடே கிடையாது, இதுக்கு கீழே கோடே கிடையாது. இந்த கோட்டில் இருக்கிறாங்க இப்ப நம்ப இல்லைங்களா? ஆனா இந்த கோடுக்குது இதுக்கு மேல எந்த கோடுமே கிடையாது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த கே கோடு தான் இருக்கிறதுலயே மகா உன்னதமான ஜீவன் நிலைமை. அது என்னன்னா, அதுதான் தெய்வீக ஜீவன் நிலைமை. அப்ப இந்த நிலைமையில யார் இருக்கிறாரு? யாரு இந்த சுபாவத்தில் யார் இருக்கிறாரு? தெய்வீக சுபாவத்தில் நம்முடைய பிதாவாகிய தேவன் இருக்கிறார். அவருக்கே உரித்தான சுபாவம், அதுதான் இம்மார்டாலிட்டி. இங்க பாருங்க போட்டிருக்கு, இம்மார்டாலிட்டினா அழியாமை ஜீவன். கடவுள் எப்படி இருக்கணும்? அழியணும், அழிவார். கடவுள் வந்து செத்து போயிடுவாரா? நினைச்சாலும் கூட சாக்கக்கூடாது. கடவுள்னு எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும் இல்லைங்களா? இப்ப கடவுள் எப்படி இருக்கு, கலெக்டர் எப்படி இருக்கணும்? இருக்கிற பிரகாரம் இருக்கணும். நம்மள மாதிரி அதாவது வேட்டி சட்டை கட்டி ரோட்ல நடந்துட்டு இருந்தாருன்னா ஜனங்க மதிப்பானுங்களா? அவர் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அவர் இருக்கணும். அப்படியே கண்ணாடி எல்லாம் ஏற்றி விட்டு உள்ள உட்காந்துக்கிறதே தெரியாது. முன்னாடி கலெக்டர்னு ஒரு போர்டு இருக்கும், ஏசியில போவார் வருவார், கரெக்டா போய் அந்த சேம்பர்ல அவர் போய் உட்காருவார். எப்படி இருக்காங்க பாத்தீங்களா? ஒரு மினிஸ்டர்னு எப்படி இருக்கணும்? அப்படி இருக்கணும், அப்பதான் அவருக்கு மதிப்பு. கடவுள் எப்படி இருக்கணும்? அப்படித்தான் இருக்கணும். ஆனா இன்னைக்கு கடவுள் எப்படி இருக்கணும்னு ஜனங்களுக்கு விவசாயே தெரிய மாட்டேங்குது. கடவுள் என்ன பண்றாங்க தெரியுங்களா, நல்ல பெருசா செஞ்சு மூணு நாளைக்கு அதுக்கு நல்ல பஜனையும் பாட்டும் அதுவும் இது எல்லாம் பண்ணிட்டு மூணாவது நாள் கொஞ்சம் கொண்டு போய் கரைச்சு விட்டுறது. அந்த சாமி வேண்டாம், ஏன்னாக்கா அதை வச்சுட்டு நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது இல்லைங்களா? ஜனங்கனால அந்த சாமி, சாமி நல்லதுதானே. அப்ப மூணு நாள் அவ்வளவு பயபக்தியா எல்லாம் பண்ணீங்க, பிடிச்சிங்க, எல்லாம் பண்ணீங்க. அப்புறம் பார்த்தா எல்லாம் ஊர்வலமா கொண்டு போய் 1/1 காலி பண்ணிட்டு வர்றது. கடவுள் இவருக்கு, இது கடவுளா? கடவுள் எப்படி இருக்கணும் இல்லைங்களா? இருக்க வேண்டிய பிரகாரம் இருக்கணும், அவர் தான் கடவுள். அதை பத்தி அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், கடவுளுடைய சுபாவம் என்ன, தேவனுடைய சுபாவம் என்ன படிச்சீங்கன்னாக்கா, 1 தீமோத்தேயு 6:16 பாத்தீங்களா? ஒருவராய், எத்தனை பேர், எத்தனை பேருங்க? ஒருவராய் சாவாமை உள்ளவர் இல்லைங்களா? சாவாமை என்ன அர்த்தம்? நினைச்சாலும் கூட சாக முடியாது. அப்பேற்பட்ட மகிமையில் இருக்கிறார் தேவன். சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், இன்கம்பேரபிள் லைட். அந்த வெளிச்சத்துக்கு கூட வேற வெளிச்சம் என்னாகாது, செட்டப் ஆகாது. நம்மளுக்கு இதெல்லாம் புரியாது, நம்மளுடைய பிரெயின் கொஞ்சம் லிமிட்டட் இந்த விஷயம் எல்லாம் புரிஞ்சுக்கிறது. ஆனா இது பாருங்க, மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும், மனுஷங்க வந்து ஒரு 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 நாளும் யார பார்க்க முடியாது, கடவுளை பார்க்க முடியாது, காணக்கூடாதவருமாய் இருக்கிறார். எப்படி இருக்கிறார் பாத்தீங்களா? கடவுள் இருக்க வேண்டிய பிரகாரம் இருக்கிறார். ஒரு பிரைம் மினிஸ்டர் எப்படி இருக்கிறார் பாத்தீங்களா? இன்னைக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் டெல்லி போயிட்டாக்கா, ஒரு டூர் போயிட்டு சரி அப்படியே போய் மன்மோகன் சிங்கை சந்திச்சுட்டு வரதா அப்படின்னு சொல்லிட்டு நேரம் இறங்கி பாராளுமன்றத்தில் போய் அவர் சார் நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டு வர முடியுங்களா? நம்மள மாதிரி மனுஷன் தான் அவரு, அவரு பார்க்கணும்னே முடியாது. நம்மனால ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம நினைச்சா கூட சாகுற வரைக்கும் பார்க்க முடியாது. ஏதாவது தூரத்தில் வேணா நின்று பாத்துக்கலாம், பேச முடியுமா? அவர் வந்து அல்லது நம்மளுடைய வீட்டுக்கு அவர் வருவாரா? நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவரே அப்படி இருக்கும்போது சர்வ வல்லமையுள்ள தேவன் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கிறாரு. நம்மெல்லாம் யாரு, நம்மளை எப்படி நினைக்கிறார், நம்மளை மண்ணுன்னு நினைக்கிறார். ஆனா மனுஷங்களுடைய மனசுல அப்படி இல்லைங்க, தாங்கள் வந்து ரொம்ப பெரிய ஆளுங்கன்னு நினைச்சிருக்கிறாங்க. ஆனா தேவன் தான் பார்க்கத்தான் முடியாதே தவிர, அவர் இருக்கிறதுக்குண்டான எல்லா ஆதாரங்களையும் மனிதருடைய கண்களுக்கு முன்பாக வச்சிருக்கிறார். தாழ்மை பாருங்க, தேவன் எவ்வளவு தாழ்மையானவர், அதே டைம்ல பவர்ஃபுல் ஆனா தாழ்மையானவர். நம்ம இன்னைக்கு கண்ணு முன்னாடி பாக்குறதெல்லாம் எதுக்கு, எதை காண்பிக்குதுன்னா, எதுக்கு ஆதாரமாக்குதுன்னா, தேவன் இருக்கிறாருங்கிறதுக்கு ஆதாரம். கண்ணு முன்னாடி மட்டும் இல்ல, நம்மளே அதுக்கு ஆதாரம், நம்மளுக்குள் கிரியை செய்கிற ஜீவனே அதுக்கு ஆதாரம் இல்லைங்களா. அப்ப அப்படி இருக்கும்போது பிதாவாகிய தேவன் ஒருவராய் சாவாமி உள்ளவர், அவர் தம்மில் தாமே ஜீவன் உள்ளவர், தம்மில் தாமே ஜீவன் உள்ளவர். அவர் வந்து யாருக்கிட்டும் எதற்காகவும் நம்பி இருக்கிறவரே இல்ல. யாருக்கிட்ட சாப்பாடுக்கு பாத்துட்டு இருப்பாரா, அல்லது வந்து யாராவது மனுஷங்க நம்மளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண, நம்மளுக்கு பாருங்க போயிட்டு நீங்க எங்களுக்கு இது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து இவ்வளவு தர்றேன் அப்படின்னு கணக்கு லஞ்சம் கொடுக்கறாங்க கடவுளுக்கு, உங்களுக்கு இவ்வளவு பவுன் போடுற, அல்லது இவ்வளவு தேங்காய் உடைக்கிற, இல்லைன்னா எங்களுடைய முடிய கொடுக்கற, அங்க போய் மொட்டை அடிச்சுட்டு வந்துடுறாங்க நம்மளுக்கு. என்ன ஒரு இருள் இருக்கிறானுங்க ஜனங்க. அப்புறம் பணம் கொடுக்கறது இதெல்லாம் கடவுள் நான் அப்படி ஏழை ஏழையா, அவர் எப்படி இருக்கணும், அவர் சகல உலகத்தின் எம்பரராக்குறார், பேரரசராக்குறார், அவர் எல்லாம் சிருஷ்டி கர்த்தாவாக இருக்கிறார், அவருக்கே நம்மளுக்கு வந்து பாருங்க எப்படி நினைச்சிருக்காங்க தேவன் பத்தி. அப்போ அவர் யாரையும் எதற்காக நம்பி இருக்கிறவர்கள், மாறாக உலகத்தின் எல்லா ஜீவன்களுக்கும் எல்லா உயிர்களுக்கும் ஜீவன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். லைஃப் உயிர்னு என்ன விளக்க முடியுமா, யாரும் இல்லையாவது விளக்கவே முடியாது. அதே போல லைட்டு வெளிச்சம் என்னன்னு விளக்க முடியாது. அதே போல ஒரு மனிதருக்குள் இருக்கிறது ஜீவன்னா என்ன, வாட் இஸ் லைஃப் கான்செப்ட் சொல்லவே முடியாது, அந்த பிரின்சிபிள் சொல்லவே முடியல விஞ்ஞானியினால இல்லைங்களா. அப்போ அங்க வசனம் நீங்க படிச்சீங்கன்னா சங்கீதம் 36:9 ஜீவனுடைய ஊற்று உங்களிடத்தில் இருக்கிறது. அப்ப ஜீவன் கொடுக்கிற வல்லமை யாரு கிட்டது, தேவன் கிட்டது. உங்களுடைய வெளிச்சத்தில் நாங்கள் வெளிச்சம், ஏனெனில் பிதா பத்தி இயேசு பேசுறாங்க. யோவான் 5:26 தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல அப்படின்னு என்ன, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் எல்லாம் அதை நம்ம எடுக்க போற கிளாஸ், இந்த கிளாஸ்ல வேண்டாம். தம்மில் தாமே ஜீவன்னா யாரும் அவரை சிருஷ்டி பண்ணவே இல்லை. அப்படின்னா கடவுள் எப்படி தோன்றினார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா நீங்க கேள்வி கேட்க கூட சொல்ல முடியுமா, கேட்கலாம். ஆனா அதுக்குண்டான பதில் நம்ம பிதா கிளாஸ்ல தேவன் அதுக்கு கூட தாழ்மையா பதில் சொல்றதுக்கு அவர் ரெடியா இருக்கிறார். அப்ப தம்மில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவரா இருக்கிறது போல அருள் செய்திருக்கிறார் குமாரனும், யாருங்க கர்த்தராகிய இயேசு. அவங்க கூட இப்ப எப்படி ஆயிட்டாரு, தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். இதுதான் தெய்வீக சுபாவம். அப்ப தெய்வீக சுபாவம் தெய்வீக ஜீவன் நிலைமை இருக்கிறதுலயே மகா உன்னதமான நிலைமை. இதத்தான் இயேசு சொன்னாங்க சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு முக்கியமான பாயிண்ட் நீங்க கண்டுபிடிங்க, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமா இருக்குது. அப்படின்னா எந்த ஜீவனுக்கு கூட்டிட்டு போற வழி, தூதர்களுடைய ஜீவனுக்கா, அல்லது பரிபூர்ண மனுஷன் நிலைமைக்கா, அல்லது நம்ம ஏற்கனவே இருக்கிற ஜீவன் நிலைமைக்கா, இல்ல அதுக்கு கீழேயா, எங்க கூட்டிட்டு போறது நிலைமை தெரியுமா, படிச்சு பாருங்க ரோமர் 2:7. பாத்தீங்களா, அப்போ சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்கிறவர்கள், இதெல்லாம் கொஞ்சம் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. மகிமை கணம் அழியாமையை தருவார். இன்னொரு இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா 1 Corinthians 15:53. பாத்தீங்களா அழிவுள்ளதாகிய இது, நம்மளுடைய சரீரம் எப்படிப்பட்டது, ஜீவன் அழிவுள்ளது, அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும். அப்ப அந்த அழியாமை ஜீவன் யாருது, கடவுளுடையது இல்லைங்களா, அந்த ஜீவனே நம்மளுக்கு கொடுக்கற சொல்றார். அப்ப அழிவுள்ளதாக இது அழியாமையையும், அப்புறம் சாவு கேதுவாகிய இது, இது என்ன, இந்த ஜீவன் சாவாமையையும் தேவனுடைய கடவுளுடைய மனசு கொஞ்சம் நம்ம நீங்க இந்த இடத்துல யோசித்து பாருங்க. மனுஷங்கள் வந்து இன்னைக்கு இந்த புத்தி இருக்குதா? யாராவது தனக்கு ஈக்குவல் வர்ற வந்தா நல்லது, அவரு கூட நல்லா முன்னுக்கு வரட்டும், அவரு கூட நல்லா வளரட்டும் அப்படின்னு யாருக்காவது நல்ல எண்ணம் இருக்குதுங்களா? பிசினஸ் எடுத்துக்கோங்க, அல்லது வந்து ஒரு வேலை எடுத்துக்கோங்க, அல்லது ஒரு படிப்பு எடுத்துக்கோங்க, இருக்குதா புத்தி இருக்குதா? அந்த மாதிரி என்ன வர்றது இல்ல. இப்ப பாருங்க, அந்த சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்ல சரி, ரொம்ப வயசாகி சாகர நிலைமைக்கு வந்தாச்சு, சரி வேற யாராவது உட்காரட்டு மனசு இருக்குதா? நடக்கவே முடியலனாலும் கூட அதை அந்த சீட்டு விடுறதே இல்லை இல்லைங்களா? எப்படியாவது பிடிக்கணும் மனுஷனுடைய புத்தி பாருங்க இல்லைங்களா. ஆனா தேவன் எப்படிப்பட்டவர், அவர் வந்து மனுஷங்களுக்கு தன்னுடைய சுபாவம் கொடுக்கற சொல்றார். இன்னொரு இடத்துல அப்போஸ்தலர் பேதுரு இதை பத்தி நல்லா புரிஞ்சு பேசுறாரு. 2 பேதுரு 1:4 மைக்கு நீங்க வாசித்தீங்கன்னா நல்லா. 2 பேதுரு நிதானம் எடுங்க, அவசரம் பதட்டம் வேண்டாம். 2 பேதுரு 1:4 கரெக்ட்.
இஸ்ரேயினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது.
பாத்தீங்களா, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி. உலகத்தில் என்ன இருக்குது? ஜனங்களுடைய மனசுக்குள்ள இச்சை இருக்குது, சுயநலம், பொருளாசை இல்லைங்களா, நகை ஆசை, பண ஆசை, அதெல்லாம் இருக்குது. இந்த இச்சைக்கு நீங்கள் தப்பி எந்த சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகிறதுக்கு? தெய்வீக சுபாவத்திற்கு, திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகிறதுக்கு தேவன் நீங்க வாக்கு தத்தம் ப்ராமிஸ் வச்சிருக்கிறார், வச்சிருக்காரு. அவரு அவரு கொடுக்கற சொல்றாரு, நம்ம அதை வாங்கறது கூட தகுதி இல்ல. ஆனா தேவன் என்ன பண்றாங்க, வச்சிருக்கிறார் இல்லைங்களா? அப்போ இந்த ஒரு திவ்ய சுபாவம் அதான் சகோதர சகோதரிகள, இந்த ஜீவன் நிலைமைக்கு தான் அந்த நெருக்கமான வழி நம்மளை கூட்டிட்டு போகுது. இந்த ஒரு சுபாவத்தை முதலாவது யார் பெற்றுக்கொண்டாங்க? நம்முடைய கர்த்தராகிய இயேசு. இயேசு சொன்னாங்க ஒரு இடத்துல, மரித்தேன் சொன்னாரு. செத்துட்டாரா? ஆமா, மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் இயேசு சொன்னா. இனி என்ன மாட்டார் இயேசு? இனி சாவே மாட்டார், ஒரே டைம் தான். அதே சுபாவத்தை யாருக்கு கொடுக்க போறாரு? இப்போ நம்மளுக்கு கூட, சபைக்கு கூட. யார் அந்த நெருக்கமான வழியில நடக்கிறாங்களோ அவங்களுக்கு அப்ப இந்த இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்கணும். அப்ப கர்த்தராக இயேசுக்கு தேவன் என்ன பண்ணிக்கிறாரு? திவ்ய சுபாவத்தை கொடுத்தார். ஆனா இயேசுக்கு திவ்ய சுபாவம் கொடுக்கறதுக்கு முன்பாக அந்த சுபாவத்தை பெற்றுக்கொள்வதற்கு எல்லா தகுதியும் இருக்குதாங்கிறத டெஸ்ட் பண்ணார். பண்ணாரா இல்லையா? வசனத்துல படிங்க, ஏசாயா 53:10. பாத்தீங்களா, கர்த்தரோ அவரை நொறுக்க நொறுக்க நொறுக்க, அந்த வார்த்தையை பாத்தீங்களா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா, இட் இஸ் த வில் ஆஃப் காட் டு கிரஷ் ஹிம். கிரஷ் என்ன? அப்படியே போட்டு நசுக்கிறது இல்லைங்களா, கிரஷ் பண்ண, பொடி பண்ற மாதிரி. அப்ப இயேசு அந்த மாதிரி பண்ணிருக்கிறார் தேவன். அப்ப அந்த அளவுக்கு தகுதி ஆயிட்டார் அவர். எதுக்கு? திவ்யா சுவாதி. அப்ப அவருக்கே அவ்வளவு சோதனைகள், அவ்வளவு டெஸ்டிங்ஸ் இருக்கும் போது கீழான நிலைமையில் இருக்கிற நம்ம, இந்த பாவ மிருக நிலைமையில் இருக்கிற நம்ம இங்கிருந்து இங்க போகணும். அவர் பரவாயில்ல, பரிபூர்ண மனுஷன், இங்கிருந்து இங்க போலாம், தப்பு இல்ல. ஆனா நம்ம இங்கிருந்து இருக்கிறதுலயே லாஸ்ட்ல இருந்து இருக்கிறதுலயே ஃபர்ஸ்டுக்கு போறது, நீங்க நினைச்சு பாருங்க. தேவன் எவ்வளவு பெரிய கிருபையே வச்சிருக்கிறார் நம்முடைய திட்டத்துல அப்படிங்கறத நீங்க பாருங்க. அப்ப நம்ம கூட என்ன ஆகணும், எந்த அளவுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கணும், அந்த நெருக்கமான வழியில் நம்ம நடக்கணும், இயேசு சென்ற பாதையில நம்ம வாழணும். 1 பேதுரு 2:21.
இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார்.
இதற்காகத்தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதுக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுத்துட்டு வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அப்போ கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நம்மளுடைய மாடலாக இருக்கிறார். நம்மளுக்கு அதுல நடக்கிறது கூட தெரியாது, அந்த அந்த மாதிரி பரிசுத்தமான வழியில நடக்கிறது கூட நம்மளுக்கு அறிவு பத்தாது. அப்போ ஒரு மாடல் இருந்தா அதை பின்பற்றலாம். அப்ப அந்த மாடலாக இருக்கிறார் யாரு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு. தம்முடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றி வரும்படி நம்மளுக்கு ஒரு மாதிரியை பின்பற்றி போனார். அதுதான் நெருக்கமான வழி, அது ஒரு சிலுவையின் வழி இல்லைங்களா? லூக்கா 14:27.
தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான்.
அப்ப கர்த்தரா இயேசுனுடைய சீஷரா இருக்கணும்னா அவங்க என்ன சுமந்துட்டு போகணும்? சிலுவை எடுக்கணும். சிலுவை எடுக்கிறதுக்கு இன்னைக்கு விருப்பமா? சிலுவைங்கிறது என்னங்க? கட்டை செஞ்சு சிலுவை எடுத்து போட்டுக்கிறதா, அல்லது வந்து உடம்பு முழுக்க சிலுவை செஞ்சு போட்டுக்கிறதா? தாலியில கூட நம்மள சிலுவை போட்டுக்கிறாங்களே, அந்த மாதிரி உடம்பெல்லாம் சிலுவை மாட்டிக்கிறதா? ஏ சிலுவைங்கிறது என்ன? கர்த்தரா இயேசுனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கிறதுல, அவருடைய சத்தியத்துக்காக, அவருடைய சகோதரர்களுக்காக தம்முடைய ஜீவன் கொடுக்கிற என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, இயேசு என்ன மாதிரி நடந்துட்டாரோ அதே வழியில நடக்கணும். அதுதான் சிலுவை சுமக்கிறது. சிலுவை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனே இல்ல. அவ பேருக்கு கிறிஸ்தவன் அவ்வளவுதான், ஆனா என்ன ஆக முடியாது? சீஷன் ஆக முடியாது. சீஷன் வேற, கிறிஸ்தவன் வேற. அப்ப ஒவ்வொரு கிறிஸ்தவனும் எதற்காக அழைக்கப்பட்டிருக்காங்கன்னா சீஷராக மாறுறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனா யாருக்கும் கட்டாயம் இல்ல, விருப்பம் இருந்தா என்ன ஆயிடலாம்? சீஷராக மாறிடலாம். அதாவது லூக்கா 14:33 கூட படிங்க, அதுலயே 33 லூக்கா 14:33 இல்ல நீங்க இருக்குங்களா? 14:33 இல்லீங்களா? இல்ல இல்ல லூக்காவில் தவறு. 14:33 படிங்க, லூக்கா இருக்குதே, நல்ல மைக்கில் படிங்க. இல்லைங்களா, இவங்க தப்பா வாசிக்கிறாங்களே. அம்மா லூக்கா 14:33.
அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விட்டால்,
பாத்தீங்களா தப்பா படிக்கிறீங்களே, கரெக்டா வாசிக்கணும். வெறுத்து விட்டால் இருக்கா?
வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான்.
எல்லா கிளாஸ்ல இப்படிதான் படிக்கிறாங்க இந்த வசனத்தை, ஏன்னா அவங்களுடைய மனசுல அப்படிதான் இருக்குது. என்னன்னா இன்னொருக்கு நல்லா படிங்கம்மா, கரெக்டா.
அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடா,
தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அப்ப என்னுடைய இதுக்கு ரெடியா? இதுக்கு எத்தனை பேர் ரெடி? ஆனா அதை செஞ்சாத்தா யாருடைய சீஷராக முடியும்? இயேசுனுடைய சீஷராக முடியும். ஆனா நம்ம கிட்ட என்ன இருக்குது? வெறுத்து விடுறதுக்கு நிறைய இருக்குதா? அதுக்கு கஷ்டமா? ஒண்ணுமே இல்ல நம்ம கிட்ட. நம்ம இருக்கிறதே பிச்சைக்காரனுங்க எல்லாம் இல்லைங்களா? நம்ம கிட்ட பெரிய பெரிய பணக்கார பில் கேட்ஸ் கூட யாரு இயேசு முன்னாடி? அவன் ஒண்ணும் இல்ல பிச்சைக்கார. அப்ப வெறுத்து விடாவிட்டால் அப்ப நம்மள கணக்கு பண்ணுங்க, பில் கேட்ஸ் ஒண்ணு இல்லைன்னா நம்ம நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்ல, அதை விடுறதுக்கே நம்மளுக்கு மனசு வரலனா எப்படி இருக்கு நீங்க நினைச்சு பாருங்க. ஆனா கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் பயங்கரமான ஆசீர்வாதம். 50 கோடி ரூபாய் பொருள் வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்கிறார். எவ்வளவு? வெறும் 5 ரூபாய். நம்மளுக்கு இருக்கிறதுக்கு வேல்யூ இல்ல, நான் 5 ரூபாய் போட்டிருக்கேன் நம்ம கிட்ட இருக்கிறதுக்கு. ஆனா தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் எவ்வளவு பெருசு? 50 கோடி ரூபாய் மதிப்புள்ளதுன்னு வைங்க, உதாரணத்துக்கு சொல்றேன். 5 ரூபாய்க்கு கொடுக்க முடியாது சார், ரேட் ஜாஸ்தின்னு சொல்ல முடியுமா? யோசனை பண்ணி பார்த்தா இயேசு அங்க கிளீனா சொல்லிட்டாங்க. அப்ப தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றாதவன் வந்து எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். ஆக இது ஒரு கஷ்ட வழி, இது ஒரு கஷ்ட வழி, ஆனா பரிசுத்தமான வழி. ஆனா விசாலமான வழி எப்படி இருக்குது? ஈஸியா இருக்குது. ஆனா பாவம் தருகிற மகிழ்ச்சி அந்த மரணத்துக்கு கூட்டிட்டு போற வழியாகுது. ஆனா இது வந்து நெருக்கமான வழி. சில பேர் சொல்றாங்க பாருங்க, கல்லு முள்ளும் காலுக்கு மெத்தேன்றான் சொல்றாங்க. அவங்க பாருங்க, ஒரு 3 மாசம் காலில் செருப்பெல்லாம் போட்டுக்கிறது இல்ல, ஒண்ணு இல்ல, எல்லாத்தையும் வருது. ஆனா 3 மாசம் முடிஞ்சு எல்லாம் டபுளா பண்ணிக்க, போனஸோட சேர்த்து எல்லாம் ஆரம்பிச்சுக்குவான். ஆனா இயேசுனுடைய சீஷர்கள் அப்படி இல்ல, இது ஒரு கஷ்ட வழி தான். ஆனா நம்மளுக்கு தான் உண்மையிலேயே இந்த கல்லும் முள்ளும் அது நம்மளுக்கு தான் காலுக்கு மெத்தையா இருக்குது. ஏன்னா கஷ்டங்கள் துன்பங்கள் அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். எதுக்காக தேவன் அப்படி வச்சிருக்கிறாரு? பலவிதமான அனுபவங்களுக்குள்ள நம்ம போகணும். ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, அனுபவங்களுக்குள் போகணும். எதுக்காக? வரும் காலத்துல முழு உலகத்தின் ஜனங்களை வழி நடத்துறதுக்காக. அதுக்காகத்தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை ஏன் தேவன் அப்படி கஷ்டத்துக்கு உட்படுத்தினார்? சும்மா கூட கொண்டு போயிருக்கலாம், ஏன் அப்படி பண்ணிட்டார்? ஜனங்களுடைய கஷ்டங்கள், ஜனங்களுடைய வருத்தங்கள், ஜனங்கள் எவ்வளவு பாட்டில் இருக்கிறாங்கிறத பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் இன்னைக்கு எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறாங்கிறத எல்லா பாயிண்ட்லயும் நம்ம வந்து அனுபவிக்கணும். அப்பதான் ராஜ்யத்துல நம்ம கர்த்தர் கூட இருக்கும்போது அந்த ஜனங்கள் மேல் நம்ம இறக்க காமிப்போம், அவங்கள் மேல் மன்னிப்பு நம்ம காமிப்போம் இல்லைங்களா? இல்லைன்னா வந்து நம்மளுக்கு கோபம் தான் வரும். கோபத்தை வச்சுட்டு இயேசு கூட போய் உட்காந்துருக்க முடியுமா? கோபம் பொறாம போட்டி எல்லாம் வச்சுட்டு அப்ப இந்த குணமெல்லாம் போகணும் நம்ம கிட்ட. அதுக்காகத்தான் இந்த மாதிரி சில அனுபவங்கள் கொடுக்கிறார். அதை பத்தி வேதத்தில் சொல்லும் போது, அதாவது சன்மார்க்கனா இருந்தா மட்டும் பத்தாது, பாவிகள் இந்த வழியில் நடக்க முடியாது, இந்த நெருக்கமான வழியில. அப்புறம் நல்லவங்க கூட நடக்க முடியாது. யார் நடக்க முடியும்னா, தங்களையே தியாகம் செய்கிறவங்க தான் நடக்க முடியும். அதை பத்தி வெளிப்படுத்தல் 14:1 படிங்க.
பின்பு நான் பார்த்த போது, இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன்.
அப்போ சியோன் மலை, இதெல்லாம் அடையாளம் யோவான்ல, அதாவது வெளிப்படுத்தல், கம்ப்ளீட் அடையாளம் மொழி 99%. இதெல்லாம் நம்ம படிக்க போறோம் வெளிப்படுத்தல். அப்போ சியோன்ன்றது பரலோகத்தை குறிக்கிறது. அங்க ஆட்டுக்குட்டியானவரையும் நம்முடைய கர்த்தராக இயேசுவையும் அவரோட கூட அவருடைய பிதாவினுடைய நாமம் நெற்றியில் எழுதிக்கிறாங்க. அப்படின்னா அவரை பத்தி நல்லா தெரிஞ்சவர்கள், அதுதான் இந்த நெற்றி குறிக்குது. எழுதப்பட்டிருக்கிற எத்தனை பேர்? 144,000 பேர். வெளிப்படுத்தின விசேஷத்தில் சில எண்கள் கொடுக்கப்பட்டுகிறது, சில வார்த்தைகளுக்கு அடையாளம் இருக்குது, அது வேற அர்த்தத்தை கொடுக்கும். ஆனா எண்கள் எந்த அர்த்தத்தையுமே கொடுக்காது. இப்ப பத்து தான், 100 தான், அதுக்கு எந்த அர்த்தம் கொடு? 144,000 தான். அதுல வந்து அடையாளம் ஒன்றும் கிடையாது. அப்போ இயேசு கூட எத்தனை பேர் அந்த நெருக்கமான வழியில போய் வெற்றி வீரர்களாக இருப்பாங்க அப்படின்னு பைபிள் ஒரு நம்பர் கொடுத்துருக்குது, தேவன் கொடுத்திருக்கிறார், 144,000. இயேசுனுடைய மரணத்துக்கு பின்பு 2000 வருட காலமாக இந்த உலகத்துல ரகசியமாக தேவன் தேர்வு செஞ்சிட்டு வரார். அவங்களுக்கு விளம்பரம் இல்ல, அவங்களுக்கு பிரபலம் இல்ல, ஜனங்களால கண்டுபிடிக்க முடியாது, ரகசியமான ஒரு தேர்ந்தெடுத்தல். ஆம் சகோதர சகோதரிகளே, அவங்க தான் 144,000 பேர். இவங்க யாருனா, 4 படிங்க. அப்படின்னா நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க, கல்யாணம் பண்ணாதவர்கள் இவர்களே. இது ஸ்திரீகள், உங்களுக்கு தெரியும் இது அடையாள மொழி. நிறைய பேர் கல்யாணம் பண்றது இல்ல. அப்ப அந்த 144,000 பேர்ல ஆண்கள் மட்டும்தான் இருக்கிறாங்களா? பெண்கள் கூட இருக்கிறாங்க. அப்படின்னு இவங்களும் ஏன் வந்து இங்க உட்கார்ந்துருக்காங்க? ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்கள். அது நான் இன்னைக்கு நான் சொல்றது இல்ல, அது ஒரு கிளாஸ் நான் வருட்டு, அதுல நம்ம பாக்கலாம். அப்புறம் கற்புள்ளவர்கள் இவர்களே. அப்படின்னா இயேசுனுடைய உண்மையான உபதேசத்தில் நிலைச்சு
முதற் பலன்கள்
நம்முடைய யோசனை செயல்கள் இதிலிருந்து தேவன் செய்கிறார்.
அப்ப தேர்ந்தெடுக்கிறத நம்ம பார்க்கிறோம்.
ஆக சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு அழியாமை ஜீவனை இயேசு போல கடைசி வரைக்கும் இந்த உலகத்துல
உண்மை உள்ளவர்களாக வாழ்ந்து வாழ்பவர்களுக்கு
அழியாமை ஜீவன் கண்டிப்பா கிடைக்கும். ஆனா இந்த வழி ரொம்ப நாளைக்கு ஓபன் ஆகிட்டு இருக்காரு.
எது வரைக்கும்னா,
அந்த 144,000 பேர் அந்த நம்பர் முடிகிற வரைக்கும் இந்த வழி திறந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆயிடும்? ஆனா கண்டிப்பா 144,000 பேர் ரெடி ஆயிடுவாங்களா? ஆக மாட்டாங்களா?
அது கண்டிப்பா ஆயிடுவாங்க, அது எந்த சந்தேகமே இல்லை. அப்போ கூட்டும் போதுங்கிறது என்ன அர்த்தம்? அந்த வாய்ப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் என் நெருக்கமான வழியில் நடக்கிறேன் அப்படின்னு யாராவது, உனக்கு ஒரு வழி இருக்குது தனி வழி, அந்த வழி நான் காமிக்கிறேன், அதுல போய்க்க சொல்லிடுவார். அப்போ இரண்டாம் உலகத்தின் முடிவடையுது. நெருக்கமான வழி மட்டும் முடிவடையுது இல்ல, அதுதான் அது ரொம்ப பியூட்டி. ஏன்னா மரணத்துக்கு போகிற வழியும் க்ளோஸ் ஆகுது, அதே போல அழியாமை ஜீவனுக்கு போகிற வழியும்.
நம்ம மூன்றாவது வழிக்கு நம்ம செல்லுவோம். அது என்ன வழின்னு நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. அதுக்கு பேர் என்ன சொல்லுங்க? மூன்றாவது வழிக்கு பேர் என்ன? பெரும்பாதையான வழி. இப்ப நம்ம படிச்சுட்டோம் விசாலமான நெருக்கமான வழினா என்னன்னு பார்த்துக்கோ. மூன்றாவது பெரும்பாதையான வழி, ஏசாயா 35:8. இந்த வழி கர்த்தராக இயேசுனுடைய இரண்டாம் வருகையில் தொடக்கப்படுகிற வழி.
அது வந்து நெருக்கமான வழி முதலாம் வருகையில் மனுஷனா வந்த போது. ஆனா இந்த வழி இயேசு இந்த உலகத்தின் மேல் ராஜாவாக 1000 வருடம் அவர் அரசாட்சி செய்யும் ஒரு ராஜாதி ராஜாவாக வரும் போது இந்த வழி துறக்கப்படுகிறது. வழினா உங்களுக்கு தெரியும் அது என்ன, வாழ்க்கை முறை இல்லைங்களா, வாழ்க்கை முறை. அது என்ன வழினா, இந்த வழியில யார் நடக்கிறாங்கன்னா, எப்படி பெரும்பாதையான வழினா ஹைவே, எப்படி இன்னைக்கு ஹைவேல லாரியெல்லாம் எப்படி போகுதுங்க வண்டிகள்லாம், இப்ப 4-way, 6-way எல்லாம் போட்டிருக்காங்க ரோடு. அப்ப எல்லாம் இஷ்டத்துக்கு போயிட்டு, நான் சில லாரிக்காரங்களை பாத்துருக்கிறேன், அவங்க என்ன பண்றாங்கன்னா ராத்திரியில கள்ள தூக்கி எக்ஸலேட்டர் மேல வச்சுட்டு உட்காந்துக்கிறானு அப்படியே. ஏன்னா அதுல பிரச்சனையே இல்லை அவங்களுக்கு, அது போயிட்டே இருக்கும் வண்டி, அந்த மாதிரி அவங்க பண்ணிருக்கிறாங்க. அப்போ தங்கு தடை இல்லாத முறை அதுதான் இங்க நம்ம பார்க்க. அதாவது இந்த வழியில செல்வதற்கு யாருக்கு வாய்ப்புன்னா, முழு உலகத்தின் ஜனங்கள். பாருங்க, ஆதாமில் இருந்து இந்த 2nd உலகத்தின் முடிவு வரைக்கும் சாவுக்குள் போன அத்தனை கோடி ஜனங்களுக்கும் மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஏற்கனவே நம்ம கிளாஸஸ்ல நம்ம படிச்சிருக்கிறோம், அதைத்தான் இயேசு சொல்லும் போது இந்த உலகத்தின் மேல் ராஜாவாக வரும்போது அவருடைய வார்த்தை நீங்க பாருங்க, யோவான் 5:28 உங்களுக்கு அடிக்கடி சொல்லிட்டு, பிரேத குழிகளில் உள்ள எத்தனை பேர், அனைவரும். இயேசு யாருக்கெல்லாம் ஜீவன் கொடுத்துட்டாரு, குறிப்பிட்ட ஜனங்களுக்கா இல்ல உலகத்தின் எல்லா ஜனங்கள். இயேசு உலக ரட்சகரா இல்ல கிறிஸ்தவருடைய ரட்சகரா, உலக ரட்சகர். அப்ப உலகத்தின் எல்லா ஜனங்களையும் அவர் என்ன பண்ணும், ரட்சிக்கணும். எங்கிருந்து, சாவிலிருந்து பாவத்திலிருந்து அவங்களை ரட்சிக்கணும். அதுக்குதான் வந்து ஜீவன் கொடுத்தார். அதான் சொல்றாரு, பிரேத குழிகளில் உள்ள அனைவரும், அண்டர்லைன் பண்ண அனைவரும், அத்தனை பேரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம். எல்லாரும் உயிர்த்தெழுதல் பத்தி நம்ம படிக்கிறோம், 4 வகையான உயிர்த்தெழுதல் பத்தி நம்ம அந்த தனி கிளாஸ் உயிர்த்தெழுதல் என்னன்னு. சரி, இன்னொரு வசனம், 1 தீமோத்தேயு 2:4. எல்லா மனுஷரும் இங்க கூட அண்டர்லைன் பண்ணும் அந்த வார்த்தை, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற. இந்த வசனம் கூட நான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கிறேன். அப்ப எல்லா மனுஷருக்கும் என்ன கிடைக்குதுப்பா, ரட்சிப்பு, விடுதலை கிடைக்குது சாவிலிருந்து. ஆக ராஜ்யத்தில் அனைவரும் மரணத்திலிருந்து உயிரடைந்து பாவத்திலிருந்து விடுதலை அடைறதுக்கு, அடைவதற்காக சாவிலிருந்து விடுதலை காசு தர வேண்டாம், யாரும் முயற்சி செய்ய வேண்டாம். அதுக்கு யாரு பே பண்ணிட்டாங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கல்வாரி சிலுவையில பண்ணிட்டார். அது ஃப்ரீ, எல்லாரும் வெளியில வந்துடலாம். ஆனா பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும்னா யாருடைய பொறுப்பு, அது நம்ம தேடிக்கிட்டு நம்ம தான் சரி பண்ணிக்கணும் இல்லைங்களா. இப்ப உதாரணமா இப்ப நம்ம நல்லா தொந்தி வர வச்சுட்டா இந்த தொந்தி கரைக்கிறது யாருடைய வேலை, நம்மளுடைய வேலை. ஏன்னா நல்லா எக்ஸசைஸ் பண்ணும், மாத்திரை சாப்பிட்டு கரைக்க முடியுமா, நிறைய பேர் அப்படியெல்லாம் சொல்லி மாத்திரை எல்லாம் வாங்கி சாப்பிட்டு பார்ப்பாங்க, ஆனா வீட்டுல நல்லா சாப்பிடுவாங்க சோ அது தொந்தி கம்மியாகுமா. அப்ப நம்ம தேடிக்கிட்டு நம்ம தான் சரி பண்ணிக்கணும், பாவத்தை நம்ம தான் தேடிட்டோம். இப்ப பாவத்தை நம்ம அப்படி இருக்கும்போது இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறதுக்காகத்தான் இந்த ஹைவே, பெரும் பாதையான வழி. அப்ப பெரும் பாதையான வழின்னு என்ன அர்த்தம்னா, எந்த விதமான தீமையான சூழ்நிலைகளே இருக்காது. ஆனா இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமை அப்படி இல்லை, தீமை நிறைந்த உலகத்துல தேவன் தம்முடைய அந்த பிள்ளைகளை அவர் தெரிந்து கொள்றார். 144,000 பேர் அவங்களுக்கு வந்து நிறைய கிருபை இன்னைக்கு காமிக்கிறார். நம்மளால முடியாது அதில் நடக்கிறதுக்கு, அதான் ஒரு இடத்துல சொன்னாரு, மனுஷனால முடியாது தேவனால் எல்லாம் முடியும். அவர் நம்மளை ரெடி பண்ணிடுவார், கண்டிப்பா அதை ரெடி பண்ணிடுவார், அதில் சந்தேகம் இல்லை. ஆனா ராஜ்யத்துல முழு உலகத்தின் ஜனங்களும் இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு அவங்களுக்கு எல்லா சாதகமான சூழ்நிலை தேவன் தர போறார். அதாவது சாத்தானை அங்க கட்டிடுவார் ஃபர்ஸ்ட்ல, 1000 ஆண்டு அரசாட்சியில் என்ன பண்ண போறாங்க இயேசு, வெளிப்படுத்தல் 20 அதிகாரம் என்ன பண்றாங்க, முதல் வேலை இந்த உலகத்தின் ஜனங்களை இருள வழிநடுங்க என்ன செய்யணும்னு அவங்களுக்கே தெரியாம இருக்கிறாங்களே. அப்ப அந்த பிசாசை முதல்ல கட்டி வைக்கிறார், அதே ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லைங்களா. அப்போ அது மட்டும் இல்ல, வாழ்றதுக்கு உண்டான எல்லா சாதம் இருக்கும். அப்போ எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாம சத்தியத்தை கற்றுக்கொண்டு சத்தியத்துக்கு கீழ்ப்பணிஞ்சு நடக்கும் போது பாவத்திலிருந்து பெரும் பாதையான வழி ஃப்ரீயா நடக்கலாம். அதுதான் பாத்தீங்களா, தீட்டுள்ளவன் அந்த அந்த பாதையில நடக்கிறவங்க இன்னைக்கு மாதிரி தியாகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. சொன்னாரு பாத்தீங்களா, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன பண்ணும், வெறுத்து விடணும், தனக்கு பின்னாடி சிலுவை தூக்கிட்டு வரணும் அப்படின்னு சொன்னார. அந்த மாதிரி எல்லாம் கிடையாது, அந்த பெரும் பாதையான வழியில உலகத்தின் ஜனங்கள் எல்லாத்துக்கும் அந்த மாதிரி இல்ல. அவங்க என்ன பண்ண போதும், பாவத்தை விரும்பாமல் இருந்தாலே போதும், அவங்க அவங்களுடைய சொந்த பாவங்களை செய்யாம இருந்தாலே போதும், மத்தவங்களை பத்தி அவங்க கவலைப்பட வேண்டாம். அவங்களுடைய ரட்சிப்புக்கு அவங்க பார்த்துக்கிட்டா போதும். அப்போ அப்படி செஞ்சாலே போதும். ஆனா பாவிகள் அங்க கூட விரும்பினாங்கன்னா அந்த வழியில நடக்க முடியாது, வாய்ப்பு அங்க கிடைக்கும். இவங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்னன்னா, அந்த முழு உலகத்தின் ஜனங்களுக்கு, உயிர்த்தெழுந்து வரக்கூடிய ஜனங்களுக்கு பரலோகத்துக்கு போற வாய்ப்பு இல்ல, மாறாக பூலோகத்தில் வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு தேவன் வச்சிருக்காங்க. அதாவது எந்த மாதிரினா, நம்மள மாதிரி இல்ல, இந்த விழுந்து போன நிலைமையில இல்ல, ஆகாம் போல பரிபூர்ண சரீரம் அவங்களுக்கு கிடைக்கும். சத்தியத்தை கேட்டு அவங்க வந்து கீழ்ப்பணிஞ்சு நடக்க நடக்க அவங்க என்ன ஆயிடுவாங்க, அவங்களுடைய சரீரம் ஆதாமினுடைய சரீரத்துக்கு ஒப்பாக கொண்டு வந்துருவார். 1000 வருடத்தின் முடிவில் உலகத்தின் அத்தனை ஜனங்களும் ஆதாம் போல இருப்பாங்க, எல்லாம் வாலிபர்கள் இருப்பாங்க, எல்லாம் இளமை உலகமா இருக்காங்க இல்லைங்களா. இன்னைக்கு டிவியில எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க, நல்ல வயசானவங்களை வச்சு டிவி அட்வர்டைஸ் பண்ணிட்டுருந்தாக்கா பொருளுக்கு வாங்குவானுங்களா ஜனங்க. நம்மளுக்கு யார பிடிக்குது, யங்ஸ்டர்ஸ் தானே பிடிக்குது. அப்ப முழு உலகமே அப்படித்தான் தேவன் கொண்டு வர போறார். ரொம்ப காலம் வாழ்வாங்க, ஆனா நித்திய ஜீவன்ல மனுஷனங்களாக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு தான். ஆனா இன்றைக்கு நம்மளுக்கு எப்படிப்பட்ட வாய்ப்பு, தெய்வீக சுபாவம், திவ்ய சுபாவம், பெரிய லெவல்ல மகா உன்னதமான ஆசீர்வாதம் இன்னைக்கு தேவன் நம்மளுக்கு வச்சிருக்காரு. ஆனா முழு உலகத்தின் ஜனங்களுக்கு, நீங்க கூட கேட்கல சார், அப்ப ஒரு கேட்டா பரவாயில்ல, ஏன்னா பிரைஸ், இது ஒரு பந்தய பொருள் மாதிரி ஓடுறவங்க ஒலிம்பிக்ஸ் எல்லாம் ஓடுறாங்க. ஏன் ஒருத்தன் ஒருத்தன் ஓட வச்சு பிரைஸ் கொடுக்கல, ஏன் அங்க 10 பேர் ஓட வைக்கிறாங்க, கண்டிப்பா ஒருத்தனுக்கு தான் கொடுப்பாங்க, ஆனா 10 பேர்த்த ஏன் ஓட வைக்கிறாங்க இல்லைங்களா. அது மாதிரி வந்து விருப்பம் மூலமா மாதிரிலாம் ஓடலாம் இல்லைன்னா விட்டுல, அதை பத்தி பிரச்சனை இல்லை. அப்போ பெரும் பாதையான வழியில வர்றவங்களுக்கு இந்த உலகத்துல மனுஷனாக நித்தி ஜீவனோடு வாழக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். அங்க பேதையராக இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. இங்கிலீஷ்ல படிச்சீங்கன்னா பேதையருக்கு இங்கிலீஷ்ல என்ன வார்த்தையை போட்டுக்குதுன்னா, ஃபூல் டால்கள், முட்டாள்கள் கூட அந்த அந்த வழியில நடக்கும் போது திசை மாறி போவதில்லை அப்படிங்கிறார். அப்ப பேதையர்கள்னா யாரு, இந்த ரோட்ல பைத்தியம் முடிச்சு சுத்தி இருக்காங்க அவங்களா, அவங்கள தேவன் சொல்றது இல்ல. பேதையர்னா யாரு சொல்றாரு தெரியுங்களா, சங்கீதம் 17:1. ஃபூல்ஸ் யாரு சொல்றாரு, 14:1. இதுல 17:1 இருக்குது, கொஞ்சம் நீங்க கரெக்ட் பண்ணிக்க, 14:1. அப்போ ஃபூல்ஸ் யாரு, தேவன் இல்லைன்னு சொல்றவன் தான் யாரு, மூட்டாள்கள் இல்லைங்களா. அப்போ தேவன் இல்லைன்னு சொல்றவன் யாருங்க, படிப்பறிவு இல்லாதவங்க சொல்றாங்களா, யாரு சொல்றாரு, நல்ல படிப்பறிவு உள்ள ஜனங்கள், விஞ்ஞானிகள், பெரிய பெரிய கலெக்டர்கள், பெரிய பெரிய படிப்பாளிகள் தான் நல்லா போய் படிச்சுட்டு மனுஷன் குரங்கிலிருந்து வந்தான் அப்படிங்கிறாங்க. கடவுளை நம்புறது இல்ல, யார நம்புறாங்கல்ல, குரங்கு நம்புறாங்க, சிம்பன்சி நம்புறாங்க. அப்போ தேவன் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க தான் சொல்றாங்க. ஆனா பெரும் பாதையான வழியில அவங்க நடக்கும்போது அந்த சத்தியத்தை அவர்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. 9, அங்கே சிங்கம் இருப்பதில்லை. 1000 ஆண்டு அரசாட்சியில சிங்கம் இருப்பதில்லைன்னா எந்த சிங்கம், அதெல்லாம் அடையாள மொழியில பேசி இருக்கிறார். சிங்கம் இருக்காதா, சிங்கம் இருக்கோ, எந்த சிங்கம் இருக்காது, கெர்ஜிக்கிற சிங்கம் போல ஒருத்தர் இருக்கிறானே யாரு, பிசாசு இல்லைங்களா. அப்ப பிசாசு அங்க இருக்க மாட்டான், சிங்கம் அங்க இருப்பதில்லை. அப்புறம் சிங்கம் சாத்தானை குறிக்குதுன்னா, அப்ப துஷ்டமிருகம் வேற ஏதோ விஷயத்தை குறிக்கிறதாக இருக்குது. அப்ப துஷ்டமிருகம் எதுனா, பாவ வழிகளை தூண்டக்கூடிய, இன்னைக்கு பாவ வழி தூண்டுறதுக்கு இந்த உலகத்துல எத்தனை வழி இருக்குதா இல்லைங்களா, இந்த சரீரத்தை கெடுத்துக்கிறதுக்கு எத்தனை வழி வச்சிருக்கிறாங்க. ஒரே இடத்துல 5 தியேட்டர்லாம் இருக்குதுங்க, சேலத்தில் நான் பார்த்துருக்கிறேன், ஒரே இடத்துல 5 தியேட்டர் இருக்குது. இங்க சீட் கிடைக்கணும், அங்க டிக்கெட் பிடிச்சிருவான், அங்க டிக்கெட் கிடைக்க அங்க பிடிச்சிருவான், எங்க போக வேண்டாம், ஒரே இடத்துல உட்காந்துக்கலாம். அதே போல எத்தனை கிளப்ஸ், எத்தனை குதிரை ரேஸுக்கெல்லாம் போட்டுக்கிறாங்க, நம்ம ஆளுக்கு போயிட்டு பணத்தெல்லாம் கோட்டை விட்டுட்டு, எத்தனை சீட் ஆடுறானு, எவ்வளவு விபச்சார விடுதல், அது இது எத்தனை இருக்குது பாத்தீங்களா, பாவ வழியை தூண்டக்கூடியது, அதுதான் துஷ்டமிருகம். மீட்கப்பட்டவர்களே, சாவிலிருந்து மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். அப்போ சகோதர சகோதரிகளே, ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இவ்வளவு கிருபை தேவன் காமிச்சாலும் கூட சில ஜனங்கள் திருந்த மாட்டாங்க சொல்லி சொல்றாரு. ஏன்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், பாவத்திலிருந்து விடுதலையான யாருடைய பொறுப்பு, நம்மளுடைய பொறுப்பு. அப்ப அதுல சில பேர் பாவத்தையே விரும்புறாங்களாமா, அவங்களுடைய மனசு எவ்வளவு கடினமான மனசா இருக்கும் நீங்க பாருங்க. அதை பத்தி ஏசாயா 25, துன்மார்க்கனுக்கு தயவு செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்றதில்ல, நீதி உள்ள தேசத்திலும். அந்த 1000 ஆண்டு அரசாட்சியில கூட நிறைய பேர் தேவனுடைய மகத்துவத்தை கவனிக்க மாட்டாங்க, அப்ப பாவம் பாவிகளாக இருப்பாங்க, மனப்பூர்வமான பாவிகளா இருப்பாங்க. அப்ப பாவத்தின் சம்பளம் என்ன? மரணம். அது அந்த சாவு அவங்களுக்கு எத்தனாவது சாவா இருக்கும்? ரெண்டாவது சாவு. பைபிள் தேவனுடைய சட்டத்திட்டம் என்னைக்கும் மாறாது. பாவத்தின் சம்பளம் மரணம். அது அதுல எந்த விதமும் ஆயிரமா நரசாட்சியில உயிர்த்தெழுந்து வரக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும் சத்தியம் போதிக்கப்பட்டு கீழ்ப்பணிந்து நடக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளும். ஆனா ஜனங்கள் நடிக்கிறதுல நல்ல மன்னனுகம். நம்மளா யாருங்க நல்ல நடிகர்களா இல்லையா? எத்தனை இடத்துல நம்ம நடிக்கிறோம், நம்ம மனசாட்சிக்கு தெரியுமா தெரியாதா? சில நேரங்களில் தப்பு செஞ்சுட்டு நல்லவன் போல நம்ம சகோதர இடத்துல நம்ம காமிக்கிறது இல்ல, அதே போல வந்து நம்ம சொந்தக்காரர்கிட்ட காமிக்கிறது இல்ல. எத்தனை இடத்துல நம்ம முயற்சி செஞ்சிடறோம். அப்போ நிறைய பேர் உயிர் தெரிந்து வந்த ஜனங்கள் எத்தனை வித விதம் ஓடி கோடி ஜனங்கள் வரானுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம் ரவுடிஸ் இருக்கிறான், ஃப்ராடு இருக்கிறான், ஏமாத்தல்காரன் செத்து போயிருக்கிறான், இன்னும் வந்து பெரிய பெரிய தாதாக்கள் இருக்கிறான். பேரு எந்திரிச்சு வந்து சத்தியத்தை கேட்டு திரும்பி நடக்கணும். ஆனா வேற வழியே கிடையாது. கிறிஸ்து தவிர வேற எந்த வாய்ப்பும் இல்லைங்க. அப்படி இருக்கும்போது திருந்தன மாதிரி நடிக்கிறதுக்கு நிறைய பேர் முடிவெடுத்துருவாங்க. ஏன்னாக்கா அந்த இடத்துல வேற வழி இல்ல. இப்ப நிறைய பேர் இப்ப ராஜாக்கள் இப்ப உதாரணமா ஹிட்லர் இருக்கிறார். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்ப ஹிட்லர் என்ன பண்ணாருன்னா பயங்கரமான கொடூரமான கொலையாளி இல்லைங்களா. ஜனங்களை சாவடிக்கிறதுல ஒரு சாடிஸ்ட், ஜனங்க சாகிறத பார்த்து சந்தோஷப்படுறவன். அப்போ அவன் உயிர் தெரிந்து வருவான். அப்ப அவன் உயிர் தெரிந்து வரும்போது அவனுடைய புத்தி என்ன ஆகுவான்? சாதாரண மனுஷங்களா லைன்ல நிப்பானா? அவன் ராஜாவாக இருக்கிறதுக்கு தான் ஆசைப்படுவான். ஆனா வேற வழி இல்லாம திரும்பியிருப்பான். அப்ப இவனுக்கு என்ன வேணும்? கண்டிப்பா ஒரு டெஸ்ட் கண்டிப்பா வேணும். ஃபைனல் டெஸ்ட் தேவன் வைக்க போறார். ஃபைனல் டெஸ்ட். ஏன்னா உலகத்துல மனுஷங்களுக்கு எல்லாத்துக்கும் சோதனைக்குது. எல்கேஜி படிச்சா கூட சோதனைக்குது, டெஸ்ட் வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த உன்னதமான நிலைமை அடையிறதுக்கு தேவன் தம்முடைய மகனையே என்ன பண்ணிட்டாரு? இந்த உலகத்துல புழிஞ்சு எடுத்துட்டாரு, சோதனை பண்ணிட்டாரு, எல்லா வகையிலும் அவரை டெஸ்ட் பண்ணிட்டாரு. அப்படி இருக்கும்போது உலகத்தின் ஜனங்களை கூட என்ன பண்ண போறாரு தேவன்? ஆனா பெரிய ஸ்ட்ரிக்ட் எல்லாம் பண்ண மாட்டாரு, சின்ன சின்ன சோதனைகள் தான் செய்ய போறார். அதை பத்தி நீங்க படிங்க லாஸ்ட் வசனம் இன்னைக்கு வெளிப்படுத்தல் 20:7 பாத்தீங்களா. 1000 வருஷம் முடியும் போது யாரு வர்றாரு? பழையபடி பிசாசு வர்றா, வாய்ப்பு கொடுக்கிறார் தேவன். அப்ப சாத்தானை ஏன் விடுதலை பண்றாருன்னா இந்த மாதிரி நடிக்கிற ஜனங்களுக்கு ஒரு டெஸ்ட். அப்ப உண்மையா சத்தியத்தை கேட்டு ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்களா அப்படின்னு ஒரு ஃபைனல் அண்ட் ஆசிட் டெஸ்ட் அதான். அதுக்கப்புறம் எக்காலத்திலும் மனுஷங்களுக்கு சோதனைங்கிறத கிடையாது. அப்போ நிறைய பேர் கேக்குறா சார் நம்ம அந்த காலத்துல பாத்துக்கலாமே, ஏன் இப்ப வந்துட்டு இவ்வளவு ரிஸ்க் எடுத்துட்டு அப்படின்னு கேட்டா, இந்த உலகத்துல பிசாச நம்ம ஜெயிக்க முடியலனா அங்க கூட வர்றாரு, அங்க கூட வில்லன் இருக்கிறாரு, அங்க கூட வந்துருவாரு. இங்க ஜெயிக்க முடியலனா அங்க கூட ஜெயிக்க முடியாது. ஆக இந்த பெரும் பாதையான வழி உலகத்தின் ஜனங்களுக்காக தேவன் ரெடி பண்ணி வச்சிருக்கிற வழி. இந்த நெருக்கமான வழி சபையின் மக்களுக்காக அவங்களே தேர்ந்தெடுக்கிறதுக்காக வச்சிருக்கிற ஒரு வழி, விசாலமான வழி. ஆதாம் அங்க ஓபன் பண்ணி விட்டாரு, மரண வழி. அப்ப இந்த மூன்று வழியை பத்தி நீங்க நல்லா புரிஞ்சிட்டீங்களா? அப்ப இந்த மூன்று வழியில எந்த வழி ரொம்ப பெஸ்ட் நீங்க சொல்றீங்க? பிரதர் வந்து நெருக்கமான வழிதான் பெஸ்ட் சொல்றாரு, வேற எந்த வழியுமே வேணான்றீங்களா? பிரதர் நீங்க ஏதாவது சாய்ஸ் சொல்லுங்க. பிரதர் பெரும் பாதையான வழி சொல்றார், வேற பெரும் பாதையான வழி சொல்றாரு, கரெக்ட். ஓகே, அது அவங்களுடைய ஒரு விருப்பம். அப்போ பிரதர் வந்து ரொம்ப ஆப்டா சொல்லிட்டு இருக்கிறாரு, நெருக்கமான வழி அதுல போனாதான் மகா உன்னதமான கர்த்தர் இயேசு இப்பவே நம்ம பின்பற்றி நடக்கணும், அதுக்கு நம்ம முடிவெடுக்கணும் இல்லைங்களா? அது ரொம்ப பரிசுத்தமான வழி. பெரும் பாதையான வழிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், அப்புறம் நம்ம பாத்துக்கலாங்கிற கவலைப்பட வேண்டாம். நீங்க யாருடைய உங்களுடைய மனசுல என்ன தோணுதுங்கிறது நான் டெஸ்ட் பண்ண, அவ்வளவுதான். ஆனா உங்களுடைய மனசுக்குள்ள இருக்கிறது தேவன் அறிவார். ஆக்சுவல் என்னங்கிறது வாயில வருது வேற. அப்ப அப்படி இருக்கும்போது இந்த நெருக்கமான வழியில யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்குதோ அதுல நம்ம ஓடி தேவன் வச்சிருக்கார் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவன் நம்மளுக்கு கிருபை செய்வாராக. வரக்கூடிய வாரத்தில் கூட நம்ம வேற ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் பாக்குறதுக்கு கிருபை. அது வரைக்கும் தேவன் தாமே உங்கள் யாவரையும் வழிநடத்த